வணக்கம். இந்தியாவில் ஆன்மீகம் வெளிப்படும் இடங்கள் என்ற தலைப்பில் திரு நாகராஜன் அவர்கள் பேச இருக்கிறார். இந்தியா ஆன்மீகத்திற்கு பெயர் போனது என்பது உலகம் அறிந்த விஷயம். ஆன்மீகம் மனிதர்களை பொறுத்தவரையில் பண்புகளாக வெளிப்படுகிறது என்று சொல்லலாம். அதாவது இந்திய மகான்களிடம் ஞானமாகவும், இந்திய மேதைகளிடம் சிறந்த அறிவாகவும், காந்திஜி போன்ற உயர்ந்த தலைவர்களிடம் பெரும் தியாக உணர்வாகவும், இந்திய பெண்களிடம் கற்பு நெறியாகவும், இந்திய தொழிலாளர்களிடம் முதலாளியிடம் காட்டும் விசுவாசமாகவும், இந்திய மாணவர்களிடம் ஆசிரியர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பணிவாகவும் வெளிப்படுகின்றன. மேலும் இந்திய மண்ணில்தான் ஆன்மீகம் இருக்கிறது, இந்தியர்களிடம் இல்லை என்று அப்பா இந்த சொற்பொழிவில் கூறுவதாக தெரிகிறது. இது சிந்திக்க வேண்டிய இடம். சுவாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி கெடுத்த கதை என்று பழமொழி இருக்கிறது. சுவாமியிடம் தொடர்பு கொள்ளத்தான் பூசாரியிடம் தொடர்பு வைத்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த பூசாரியே இறைவனிடம் தொடர்பு கொள்வதற்கு ஒரு தடையாக இருக்கிறார் என்பதும் உண்மை. இந்நாட்டில் உள்ள ஆன்மீக ஸ்தாபனங்களில் இறை அம்சம் கண்டிப்பாக இருக்கிறது. ஸ்தாபனத்தில் இருக்கின்ற இறை அம்சத்துடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முடிவதில்லை. அங்கே இருப்பவர்கள் மூலம்தான் போக வேண்டியிருக்கிறது. இவர்களுடைய போட்டி பொறாமையில் நாம் மாட்டிக்கொள்வதால் ஸ்தாபனத்தில் உள்ள ஆன்மீகம் நமக்கு கிடைக்காமல் போகிறது. இதுதான் அப்பாவுடைய கூறுக்கு பின்னால் உள்ள உண்மை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம். இது போன்ற இன்னும் பல அரிய உண்மைகளை திரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கலாம். இப்பொழுது அவரை பேசும்படி அழைக்கிறேன்.
ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பகவான் ஸ்ரீ அரவிந்த் அவர்களுக்கும் ஸ்ரீ அன்னை அவர்களுக்கும் பகவான் அன்னையையும் அறிமுகப்படுத்திய தவத்திரு பூஜ்ய ஸ்ரீ அப்பா அவர்களுக்கும் திரு அசோகன் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நமஸ்காரத்தை செலுத்திக் கொள்கிறேன். மற்றும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் வந்து கலந்து கொள்ள இருக்கும் அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் ஆன்மீகம் வெளிப்படும் இடங்கள் அப்படிதான் இன்னைக்கு அப்பா வேதிப்பு தலைப்பு. சந்தன எண்ணெய் செய்யும் கம்பெனியிலிருந்து வரும் எந்த பொருளுக்கும் வாசனை இருக்கும். சந்தன மரம் வந்து தன்னை வெற்ற கோடாரியையும் மணக்கச் செய்யும் அப்படின்னு தாகூர் கூறுகிறார். இந்தியா வந்து ஆன்மீக நாடு. இங்குள்ள மண், மலை, நதி, நீர், தாவரம், மக்கள், வாழ்க்கை, செயல்கள், எண்ணங்கள், உணர்ச்சிகள், விருப்புகள், வெறுப்புகள் ஆகிய அனைத்திலும் ஆன்மீக மனம் தவறாமல் உண்டு. அது அதி தீவிரமாக செயல்படுவது பெண்ணின் கற்பில். திரௌபதியின் மானத்தையும் சத்தியவானுடைய உயிரையும் காப்பாற்றியது. காலத்தை நலாயினி போல் தடுத்து நிறுத்த வல்லது. பகவானுடைய சாவித்ரி யமனை அழித்து அவனை மொழிமயமாக புருஷனாக மாற்றினான். அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்திய மண்ணில் மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய சுவாச காற்றிலும் ஆன்மீக மனம் இருக்கிறதாம். தாம் என்கிற அமெரிக்க நண்பர் ஒருவர் அப்பாவை பார்த்து பேசும்போது, நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன், பல பெரியவர்களை சந்தித்திருக்கிறேன், அமைதி தழுவும் இடங்களை பல இடங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கு நடக்கும் அமைதி ஒன்று தான் என்னுடைய மனத்தில் நிரந்தர இடத்தை பிடித்து விட்டது அப்படின்னு சொன்னதாக ஆப்பாயிருக்க. இந்தியாவினுடைய ஆன்மீக சூழல் மேரிகளை உருவாக்குகிறது அப்படின்னு அப்பா ஸ்பிரிச்சுவாலிட்டி பாஸ்கட்ல இருக்கார். அதில் வந்து இந்தியா உலகின் குருவாகும் ஆத்மீக பெருமையுள்ள புண்ணிய பூமி, ஐரோப்பியர் வந்து மனதால் செயல்படக்கூடியவர்கள், அங்கே எண்ணற்ற விஞ்ஞானிகள் தோன்றினார்கள், ஒவ்வொரு அமெரிக்கரும் வந்து வேலையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது இயந்திர சாதனத்தை எப்படி திறம்பட இயங்க வைக்கலாம் என்று சிந்திக்கிறார்கள். அமெரிக்கர்கள் வந்து ஆரியங்களை முறைப்படுத்தி திறமையாக செயலாற்றும் திறனுள்ளவர்கள். அத்தகைய செயலாற்றும் திறமையை பெற்றதால்தான் இன்று வந்து எடிசன், போர்டு போன்றவர்கள்லாம் அங்கே தோன்றினார்கள். இந்தியாவுடைய ஆன்மீக சூழல் ரிஷிகளை உருவாக்குகிறது. ஐரோப்பாவின் அறிவு ரீதியான சூழல் ரிஷிகளை தோற்றுவிக்கவில்லை. அதே மாதிரி இந்தியாவும் ஐரோப்பை போல் விஞ்ஞானிகள் தோற்றுவிக்கவில்லைங்க. ஆன்மாவிற்குள்ள அறிவு அடக்கம் என்பதால் இங்கே சீனிவாச ராமானுஜம் போன்ற மேதை தோன்றுகிறார். இப்பொழுது வந்து கணித வல்லுநர்கள் எல்லோருமே சீனிவாச ராமானுஜத்தை 20ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த கணித மேதையாக போற்றுகிறார்கள். இந்த அப்பா வந்து இரண்டு கேள்விகளை எழுப்புகிறார். ஒன்று, இங்குள்ள ஆன்மீக சூழலை செல்வமயமான சூழலாக மாற்ற கூடிய மனோபாவத்தை நாம் வளர்த்துக்கொள்ள முடியுமா? அதாவது இந்நாட்டு ஆன்மீக சூழல்ல மேதைகள் மறைந்துள்ளார்களா? விழிப்புணர்வு வந்தால் அவர்கள் தலையெடுக்க முடியுமா? இந்த ரெண்டு கேள்விக்கும் கண்டிப்பாக அன்னை அன்பளுக்கு இந்த கட்டுரையுடைய முடிவில் பதில் கிடைக்கணும்னு நம்புறேன். அப்பா என்ன சொல்றாருன்னா, உயர்ந்த பண்புகள் மூலமாக ஆன்மீகம் வெளிப்படும். இப்படி ஆன்மீகம் வெளிப்பட்டா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், வாழ்க்கையில் பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படிங்கிற. திரௌபதி, சாவித்ரி, நலாயினி இவர்களுடைய கதைகளை நம்ம வந்து சற்று ஆராய்ந்து பார்த்தால் அவர்களுடைய உயர்ந்த நெறி இப்போ ஆன்மீக வெளிப்படுத்தியது அப்படின்னு நமக்கு தெரியும். மகாபாரதத்தில் திரௌபதியை மானபங்கப்படுத்தும் பொழுது கணவர்கள் ஆச்சாரிய புருஷர்கள்லாம் கட்டொன்றிருந்த பொழுது தன்மேல் இருக்கும் நம்பிக்கையை இழப்பதற்கு அறிகுறியாக தன் கையால் சேர்த்து அணைத்த ஆடையை கையின் பிடியிலிருந்து விலக்கி தலைக்கு மேலே இருக்கரம் கோப்பி கிருஷ்ணனை மட்டும் நம்பி ஹரிஹரி என்றால் பரமாத்மாவினுடைய ஒளி பாண்டவர் வீட்டிற்கும் சபையில் நுழைகிறது, அற்புதம் நிகழ்கிறது. இங்கு வந்து திரௌபதி பூரண சரணாகதி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை பின்பற்றும் பொழுது ஆன்மா வெளிப்பட்டு அவளை காப்பாற்றுகிறது. அதே மாதிரி சாவித்திரி வந்து தனக்காகவோ சத்தியவானுக்காகவோ அவதாரம் எடுக்கவில்லை. சத்தியத்தை கடைபிடித்தால் இந்த பூ உலகளை தெய்வீக வாழ்வை நிலைநாட்டுவதே அவளது குறிக்கோள். இந்த பூ உலகளை சாந்தம், சக்தி, ஒருமை, சந்தோஷம் ஆகியவற்றை நிலைநாட்ட விரும்புகிறாள். அந்த ஒரு உயர்ந்த பண்புகளால் ஆன்மா வெளிப்பட்டு அவளுக்கு சத்தியவனுடைய உயரி மீட்டுக் கொடுக்கிறது. ஆன்மீக மனம் பெண்களினுடைய கற்பில் வெளிப்படும் அப்படின்னு அப்பா அங்கே இருக்கார். இதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணமாக நலாயினுடைய கதையை சொல்லலாம். 1000 வருஷங்களுக்கு முன்னால ரிஷி மௌத்கல்யா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்பவும் கோபக்காரர், 4 வேதங்களையும் வந்து கரைத்து குடித்தவர். அவர் நலாயினிங்கிற பெண்மையை மணந்தார். நலாயினி வந்து கற்பல திறந்தவர். இருந்தாலும் இந்த ரிஷி வந்து மனைவியினுடைய கற்ப சோதிக்க விரும்பினார். தன்னுடைய யோக திறமையால் தனக்கு ஒரு வயோதிக பருவத்தை பரவழித்துக் கொண்டார். மேலும் உடலிலிருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய வெண்குஷ்டம் அப்படிங்கிற நோயையும் வரவழைத்துக் கொண்டார். இருந்தாலும் நலாயினி வந்து அவருக்கு உண்மையாக அன்பாக நேர்மையாக பணிபுரிந்து வருகிறார். நலாயினி எப்பொழுதுமே அவர் சாப்பிட்டு பின்னால அவர் சாப்பிட்டு மீதமித்த உணவைத்தான் சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு நாள் பார்க்கும்போது அவருடைய ஒரு கை விரல் துண்டித்து அந்த தட்டில் விழுந்திருந்தது. ஆனால் நலாயினி வந்து எந்த விதமான ஒரு அருவறுப்பும் இல்லாமல் அந்த விரலை தூக்கி போட்டு அந்த தட்டில் என்ன மீதம் இருக்கோ அதைத்தான் அவர் சாப்பிட்றான். இப்படியெல்லாம் இருந்தும் இந்த ரிஷிக்கு வந்து நலாயினியை மேலே சோதிக்க விரும்பி அவர் என்ன சொல்றாருன்னா, தன்னுடைய தன்னை வந்து ஒரு வேசியுடைய வீட்டுக்கு அழைத்து போ அப்படிங்கிறார். அந்த வேசி வந்து அவளுக்கு யார் தங்கம் கொடுப்பார்களோ அவர்கள் மீது தான் அன்பு காட்டுவார். அதுக்காக வந்து நலாயினி தன்னிடம் உள்ள இருந்த தங்கத்தையும் வந்து முன் கொடுக்க முன் வருகிறார். அதன் பின் அந்த தள்ளாத வயதான அந்த ரிஷிய ஒரு கூடையில வைத்து கொண்டு தலையில வச்சுட்டு அந்த வேசியினுடைய வீட்டுக்கு போறா. போற வழியில மாண்டவியார் அப்படின்னு ஒரு ரிஷி வர, அவர் மீது இந்த மௌட்கல்யா ரிஷியினுடைய கால்கள், அதாவது கால் தொங்கி போட்டிருந்தாங்க, அந்த தொங்கிய கால் பட்டு விட்டது. இந்த மாண்டவியார் ரிஷிக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, நலாயினியை பார்த்து, மறுநாள் சூரியன் உதயமாவதற்கு முன்னால உன்னுடைய கணவனை இழக்கடவாய் அப்படின்னு தாபம் விட்டுறார். நலாயினி வந்து எவ்வளவோ முயற்சி பண்றார், மன்றாடுறார். ஆனா வந்து அந்த ரிஷி வந்து தன்னுடைய தாபத்தை வந்து வாபஸ் பெற வந்து மறுபடிக்கிறார். அப்போ நலாயினி வந்து, இந்தாதி தேவர்கள் கடவுள்கள்லாம் பிரார்த்திக்கிறார். கடைசியா என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கற்புடைய பெண்ணாக இருந்து எனது தெய்வமான கணவனுக்கு சேவை செய்து வந்திருந்தால் மறுநாள் சூரியன் உதயமாகாமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுறார். உடனே கடவுள் வந்து மானிட ஒருவர் வந்து அந்த மாண்டக ரிஷியை பார்த்து அதுக்கப்புறமா அந்த ரிஷி வந்து அந்த சாபத்தை திரும்ப பெற்றுக்கொண்டான்னு தான் கதை. இப்போ இந்த கதை மூலம் என்ன தெரியுதுன்னா, நலாயினியுடைய உயர்ந்த கற்பு மூலமாக ஆன்மீகம் வெளிப்பட்டு அவளுடைய கணவரை அவருக்கு கொடுத்தது. அதே மாதிரி அப்பா என்ன சொல்றாருன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி பாஸ்பிரிட்டில தாளம் தவறாமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பை பின்பற்றினாலும் அங்கேயும் வந்து ஆன்மீகம் வெளிப்படும் அப்படிங்கிற வேலையினுடைய தரத்தை உடல் மனம் என்ற நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு உயர்த்துவது என்பது அந்த வேலைகளை ஆன்மாவை ஈடுபடுத்துவதாகும். ஆன்மீக பண்புகள் எந்த ஒரு வேலையையும் அதனுடைய நிலையிலிருந்து ஆன்மீக நிலைக்கு உயர்த்தக்கூடிய திறன் கொண்டவைகளாக இருக்கும். இந்தியாவில் வந்து காலம் தவறாமை என்பது ஒரு வட்டமாக இல்லாமல் அது வந்து ஒரு விதிவிலக்காக இருக்கிறதா. ஒரு கம்பெனியில் வந்து நேரம் தவறாமல் இல்லாத பொழுது அதை வந்து எல்லா நிலைகளிலும் நேரத்தோடு வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டால் அங்கு ஆன்மாவானது அந்த கம்பெனியினுடைய வேலை திறனை இரண்டு மடங்கு உயர்த்தும் அப்படிங்கிறதப்பான். இதுக்கு ஒரு உதாரணத்தையும் அப்பா சொல்றார். ஒரு சின்ன முனிசிபல் நகரம், அதில் ரெண்டு பள்ளிக்கூடங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஊருக்கு மத்தியில் இருக்கு, இன்னொன்று வந்து ஊருக்கு வெளியில் இருக்கு. இந்த ஊருக்கு மத்தியில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை வந்து உயர்ந்த குடும்பத்து பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க, நல்ல ஆசிரியர்கள்லாம் அங்கே இருக்காங்க. நான் ஊருக்கு வெளியில் உள்ள பள்ளிக்கூடத்தில் தாழ்ந்த குளத்தில் பிறந்த மாணவர் தான் படிக்கிறாங்க, அங்கே ஆசிரியர்கள்லாம் நிரந்தரமாக இருப்பதும் இல்லை. ஆனால் அந்த ஸ்கூல் வந்து உயர்ந்த ஒழுங்கு கட்டுப்பாட்டை, அதாவது நேரம் தவறாமை அப்படிங்கிற பழக்கத்தை வந்து கடைபிடித்து வருகிறது தான். அப்போ பிரிட்டிஷ் ராஜாங்க அரசாங்கம் செய்தது. அப்போ வந்து ஒரு சமயம் ஒரு மாவட்ட கல்வி அதிகாரி அந்த ஸ்கூலில் இன்ஸ்பெக்ஷனுக்காக போகிறார். அவர் வந்து ஒரு மணி நேரம் தாமதமாக போனாராம். இப்படி ஒரு மணி நேரம் தாமதமாக போனதும் அந்த பள்ளியில் அவரை நுழையிறதுக்கு அனுமதிக்கலாம். அதாவது அந்த ஒழுங்கு கட்டுப்பாடு காலம் தவறாமை அப்படிங்கிற உயர்ந்த பண்பை வந்து அந்த பள்ளிக்கூடம் கடைபிடித்ததுதான் அது காரணம். இந்த ஊருக்கு மத்தியில் உள்ள பள்ளிக்கூடமோ எந்த விதமான ஒரு வேலையும் ஈரத்தோடு செய்வதில்லை. 1950 வந்து ஏழை பள்ளிக்கூடத்தில் உள்ள படிக்கும் பள்ளியில வந்து 80% பயிற்சி பெற்றார்கள்லாம். இந்த நகரத்தினுடைய மையப்பகுதியில் உள்ள பள்ளிக்கூடமோ 2-8 இலக்கமிட்ட தேர்ச்சி விகிதத்தையே எட்ட முடியல அப்படிங்கிறது. அதாவது இங்கே அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, நேரம் தவறாமை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பின் மூலமாக ஆன்மா செயல்படுகிறது அப்படிங்கிறது. பிகான்கிறவர் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்தபொழுது இங்கு சுதந்திரத்தை என்னால் உணர முடிகிறது அப்படின்னார். விமானம் வந்து எல்லைக்குள்ளே நுழைந்ததை அறியாத அமெரிக்க பிரயாணி உடல் வந்து சாந்தமடைவதை கண்டார். அப்போ அந்த விமான ஓட்டி வந்து விமானம் இந்திய எல்லைக்குள் நுழைந்து விட்டது அப்படின்னு ஒலிபரிக்கையில் அறிவித்தார்ங்கிறார். அதாவது இந்திய எல்லைக்குள் நுழைந்து விட்ட உடனே ஒரு அமைதியை உணர முடிகிறதுங்கிறார். இந்தியாவுக்கு வந்து சில நாள் அல்லது பல மாதம் தங்கிய ஆங்கிலேயர் அமெரிக்கர் அனைவரும் வந்து பெரும் சாதனை புரிந்தவர்கள். சமீப காலத்து அனுபவம் வந்து ஸ்டீவ் ஜாப், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்ப புத்தகம் இருக்கார். ஸ்டீவ் ஜாப் வந்து ஒரு சில மாதம் இந்தியாவில் தங்கின உடனே அதுக்கு பின்னால்தான் அவருக்கு இந்த ஆப்பிள் கம்ப்யூட்டர்ல வேலை கிடைச்சி ஒரு பெரிய சிஓ ஆகும். அதே மாதிரி ருட்யார்ட் கப்ளிங்கிறவர் வந்து நோபல் பரிசு பெற்றார். அதே போல தாக்கரேங்கிறவர் இந்தியாவில் பிறந்தவரை பெரிய எழுத்தாளர் ஆனார். சர்வதேச அரங்கில் போய் வேலை செய்பவர்கள் யாராவது பிரச்சனை தோன்றினாக்க அவரை விசாரித்தால், தான் பங்களாதேஷில் 1.5 இருந்தேன், அதன் பிறகு வேர்ல்ட் பேங்க் வைஸ் பிரசிடென்ட் ஆனேன், இன்று வந்து கிளப் ஆஃப் ஹோம்ல சிஓஓ இருக்கேன் பாரா. அவர் தான் மிஸ்டர் தாமசன்கிறவர். இந்த அந்நிய நாட்டார வந்து இந்தியாவில் ஒரு சில மாதம் தங்கினதுக்கு இந்திய ஆன்மீகம் அவருக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்தது என்பதற்கு இது உதாரணம். அப்பா என்ன சொல்றனா, ஒவ்வொரு மனிதனுள்ளும் ஆன்மா இருக்கிறது, ஆனால் மனிதன் அதை அறிவதில்லை. ஜெர்மன் டாக்டர்கள்லாம் ஒரு சமயம் இந்த ஆன்மா இருக்கிறதா என்று கண்டறியும் போட்டு மனிதனில் உள்ள உடலில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அறுவை சிகிச்சை செய்து பார்த்தாங்களாம், அவங்களால கண்டுபிடிக்க முடியவில்லையாம். அதாவது நாம் நம்முள் உள்ள ஆன்மாவை அறிந்து அதை நம்ம வாழ்க்கையில் செயல்பட அழைப்பதற்கு தெரிந்து கொண்டால் நாம் இந்த வாழ்வில் பெரும் பயன்களை பெறலாங்கிறார். அதாவது நமது பண்புகள் மூலமாகவும் ஆன்மா செயல்படும். மனிதனுடைய உடல் உழைப்பு அவனுக்கு வந்து திறமையை கொடுக்கறதுக்கு, அவன் உணர்வாசியம் வேலை அவனுக்கு சமூகத்தில் மனிதர்களிடையே ஒரு பரஸ்பர உறவுக்க வேண்டிய திறமையை அளிக்கிறது. மனத்தினால் செய்யும் வேலையானது புரிந்து கொள்ளும் மாற்றல், ஞாபக சக்தி, சிந்திக்கும் திறன், மதிப்பிடும் திறன் போன்ற திறமைகளை கொடுக்கிறது. பண்புகள் தான் ஆன்மீக திறமைகளாகும். ஒரு வேலையில் வந்து நம்ம பண்புகளை வெளிப்படுத்துவது அதில் ஆன்மாவை ஈடுபட செய்வதாகிறார். இந்தியருடைய புத்தி கூர்மையை பற்றி பேசும்பொழுது பகவான் ஸ்ரீ அரவிந்தர், அது மிகவும் நுணுக்கமானது, எடுத்த விசாரத்தை பூர்ணமாக முடிக்கும் வரை ஆராய்ச்சியை வந்து நிறுத்தாது, வாழ்வின் ஆன்மீக முழுமையை பெற்று காலத்தை கடந்த இலக்கியம் பாரதம் என்றாகிறது. இதுவே இந்திய ஆன்மீக பரம்பரை இந்திய இலக்கியத்துறைக்கு எடுத்த பாக்கியம் அப்படிங்கிறார். அறிவுத்துறைக்கும் கல்வித்துறைக்கும் இந்திய ஆன்மீக ஞானத்தை நாம் பெற்றுத்தந்தால் அறிவுத்துறையில் அநேக மேதைகளும் கல்வித்துறையில் எந்த நாட்டிற்கும் இன்றில்லாத ஒரு உயர்ந்த சிறப்பும் இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதாவது இப்படி இந்த உயர்ந்த பண்புகள் மூலமாக ஆன்மா வெளிப்பட்டு நமக்கு சிறப்பை தேடித்தருகிறது அப்படிங்கிறதுக்கு ருட்யார்ட் கப்ளிங் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இவர் வந்து 1865 December 30 பாம்பேயில் பிறந்து 1936 January 18 லண்டன் UK போய் காலமானார். உன்னிப்பாக முன்னோக்கி பார்க்கக்கூடிய திறனுக்காகவும் சுயமாக கற்பனை செய்யக்கூடிய திறனுக்காகவும் தைரியமான எண்ணங்களுக்காகவும் விசேஷமான தன்மைகளை கொண்ட உலக புகழ் எழுத்தாளருக்கு கிடைக்கக்கூடிய நோபல் பரிசு, 1907 இலக்கியம் இலக்கியங்களுக்காக இவருக்கு கிடைத்ததுதான். அதாவது இந்த மாதிரியான பண்புகள் தான் இவளுக்கு இந்த உயர்ந்த சிறப்பை கொடுத்தது. அதே போல ஒரு சில காலம் இந்தியாவில் தங்கினாலே இந்த அயல் நாட்டிற்கு அவர் ஒரு உயர்ந்த சிறப்பை திருநாப்பா இருக்கார். அதுக்கு வந்து மிஸ் தாமசன் வந்து ஒரு உதாரணம். இவர் வந்து ஒரு சில மாதங்கள் தான் இந்தியாவில் தங்கினாராம். அவர் இன்னைக்கு வந்து கிளப் ஆஃப் ரோம்ல சிஓஓவா இருக்கார். அதாவது இந்த கிளப் ஆஃப் ரோம் அப்படிங்கிறது வந்து லாபகரம் இருக்காத ஒரு ஆர்கனைசேஷன். அது அரசியலிருந்து மாறுபட்ட எந்த ஒரு கருத்தும் இல்லாத மற்றும் மதசாரப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனம் வந்து மனித சமுதாயம் எதிர்கொண்டு இருக்கும் பிரச்சனைகளை கண்டுபிடித்து அதனுடைய விளைவுகளை ஆராய்ந்து அந்த சமுதாயத்திற்கும் தனி மனிதனுக்கும் எடுத்து கூறுவது தான் இதனுடைய முக்கிய நோக்கம். இந்த ஸ்தாபனத்தினுடைய சிஇஓ யாருன்னா மிஸ் தாம்சன். இவர் வந்து ஒரு சில மாதங்கள் தான் இந்தியாவில் தங்கியிருந்தார். அதே மாதிரி ஷெல்ராக் அப்படிங்கிற விஞ்ஞானியோட குறிப்பிடலாம். ஷெல்ராக் அந்த விஞ்ஞானி வந்து உலக புகழ்வாய்ந்த விஞ்ஞானி. அவர் வந்து மக்கள் விலங்குகளிடையே உள்ள உணர்ச்சியை ஆராய்கிறார். ஒரு 7 விஞ்ஞானிகளை வந்து டிவியில் வந்து பேட்டி கண்டாங்களாம். அதை வந்து இவரும் ஒருவர். இவரோடு டென்னட் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானியும் பேட்டிக்கு வந்திருந்தாராம். அவர் என்ன சொன்னாரோ, அந்த ஷெல்ராக் வந்து தாம் கூறுவதை நிரூபித்து விட்டால் டார்வின் நியூட்டனுக்கு சமமாக புகழை அடைவார் அப்படிங்கிறாராம். இந்த ஷெல்ராக் வந்து இந்தியாவுக்கு வந்தாராம், அரவிந்த் ஆசிரம் வந்தாராம், லைஃப் டிவை நூலை வழங்கினாராம், 2 பக்கம் படிச்ச தூக்கம் வருது அப்படின்னாராம். அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்திய மண்ணின் ஆன்மீகம் இந்தியருக்கு மட்டுமல்லாமல் இந்திய மண்ணை மிதித்த அந்நிய நாட்டவரையும் வயர்வடைய செய்யும் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து இந்த ஷெல்ராக் கொண்டது நல்ல உதாரணம். அதாவது என்னன்னா, இவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட், கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து வேலையை பார்க்கிறார். இவர் தன்னுடைய ஆட்டோபயோகிராஃபில என்ன ஏற்கிறார் அப்படின்னா, இவர் ஹைதராபாத்ல ICRISAT அதாவது இன்டர்நேஷனல் கிராப்ஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி அண்ட் ட்ராபிஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் பிரின்சிபலாக இருந்தாராம். அவர் ஹைதராபாத்ல தங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்திய தத்துவ சாஸ்திரம், வேதாந்தம், டிரான்சென்டல் மெடிடேஷன் இவற்றெல்லாம் அவருக்கு ரொம்ப ஆர்வம் கொண்டு வந்தாராம். இந்தியாவில் தங்குறோம் அப்படின்னால அவருக்கு ரொம்ப பிடித்திருந்தான். இந்த மாதிரி அவருடைய ஆட்டோபயோகிராஃபில இயக்கர். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்திய ஆன்மீகம் வந்து அவளுக்கு வந்து எப்படி வந்து ஒரு உயர்ந்த பதவியை பின்னால் கொடுத்ததுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்று வந்து அமெரிக்க படிப்புள்ளவர் வந்து பிசினஸ் அரசியலில் நுழைந்தால் உடனே உச்சக்கட்டத்தை எட்டிவிடுகிறார். அமெரிக்க பட்டத்திற்கு இந்தியாவில் உள்ள மரியாதையது, இது வந்து அனைவரும் அறிவார். ஆனால் அதே சமயம் இந்தியாவுக்கு வந்து வாழ்க்கை வரந்ததை பீட்டில்ஸ் போன்றவற்றில் வந்து பார்த்தாலும் அது நம்ம கண்ணிலோ மனத்திலோ படுவதில்லைங்கிறப்பா. அதாவது இந்திய மண்ணை மிதித்த அந்நிய நாட்டார் வாழ்வில் சிறப்பை பெற தவறுவதில்லை அப்படிங்கிற இதுக்கு ஒரு நல்ல உதாரணமாக சர்ச்சில் கூப்பிடலாம், சர்ச்சில் சொல்லலாம். சிறு வயதில் வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து பெங்களூரில் இராணுவ ஆபீசராக இருந்தார். சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் தாய்நாடு திரும்பினார். சர்ச்சில் வந்து சிறு வயதிலேயே பெரும்புகழ் பெற்றார். அவரை இந்திய வைஸ்ராயாக நியமனம் செய்ய சர்க்கார் வந்து ஒரு சமயம் கருதியது அப்படிங்கிற செய்தி. இப்போ இந்த சர்ச்சிலுக்கு வந்து எப்போ இந்திய ஆன்மீகம் வந்து பதவியது, 2 உலக போரில் ஜெர்மனி வந்து இங்கிலாந்தை தாக்கிய பொழுது இங்கிலாந்து வந்து சரணடைவதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு இந்த உலகம் பேசியது. ஆனால் இங்கிலாந்து நாட்டு மக்களுடைய தேசபக்திக்கு சர்ச்சில் வந்து ஒரு புதிய உற்சாகம் கொடுத்து தட்டி எழுப்பினார். அந்நியர்களுக்கு நாம் அடிபணியக்கூடாது, கடைசி மூச்சு வரை நாம் போராடுவோம் அப்படின்னு மக்களுடைய வீரத்தை வந்து தட்டி எழுப்பினார். 750 விமானங்கள் கொண்டு ஜெர்மானிய விமானப்படை வந்து இங்கிலாந்தை தாக்கிய பொழுது 150 விமானங்கள் கொண்ட இங்கிலாந்து அந்த ஜெர்மானிய படையை விரட்டி அடித்தது வெற்றிகரமாக சமாளித்ததான். அதாவது 2 வாரங்களில் இங்கிலாந்தை வீழ்த்துவேன் அப்படின்னு சபதமிட்ட ஹிட்லர் திரும்பி வந்துட்டாராம். இந்த சர்ச்சினுடைய வெற்றிக்கு பின்னால் பகவானுடைய அருள் செயல்பட்டதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். மேலும் அவருடைய வீரம், தைரியம், தேசபக்தி போன்ற உயர்ந்த குணங்களில் வந்து ஆன்மா வெளிப்பட்டு அவருக்கு வெற்றியை எழுதி தந்தது. அது மட்டும் இல்லை, சர்ச்சில் வந்து பெங்களூரில் இராணுவ ஆபீசராக இருந்தால் இந்திய ஆன்மீக மனமும் அவருக்கு வந்து உதவியது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மவுண்ட் பேட்டன் 1921 பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் என்பவரோடு இந்தியா வந்தார். ரிகார்டில் புகழ் பெற்றார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் 18 விவரமட்டு இருக்கின்றனமா. அந்த காலத்தில் வந்து அவர் இந்தியா வந்திருந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி இருக்கும். ஆனால் அநேகம் பேர் அதை தீவிரமாக எதிர்க்கிறார்கள் அப்படின்னு அப்பா இருக்காருங்க. ஆங்கிலேயர் ஆட்சியின கடைசி வரை அவர்களை தேசபக்த வீர ஆவேசத்துடன் எதிர்த்தவர் வந்து மராட்டியர். இந்த மராட்டியர் கவிதை கொண்டு தேரத்து தந்தம் பரிசீலிப்போம் அப்படின்னு பாரதியார் பாடினார். சிவாஜியின் வீரம் பாகசம் பேர் போனது. இதே மாதிரி வெல்லிங்டன் ஆங்கில ஜனபதியாக போரிட்டார். அவர் நெப்போலியனை வென்றார். இங்கிலாந்து பிரதமரானார். அயர்லாந்தில் பிறப்பது காந்தி இனமாக கருதப்படுவதால் தன்னுடைய பிறப்பை அவரை வந்து வெளியிட மறுத்தாராம் வெல்லிங்டன். அப்பா என்ன சொல்றான்னா, வெட்கப்படும் நிலையில் வெளிப்படும் வீரம் உலக தலைமையை இராணுவத்திலும் அரசியலிலும் எட்ட உதவி ஆசீர்வாதம் செய்வது இந்திய ஆன்மீகம் அப்படிங்கிறார். ஒரு காவற்காரன் இருந்து வரான், அவன்கிட்ட சந்தித்து வேலை வாங்குறதுக்கே பயப்பட்ட ஒருத்தருக்கு வந்து அதுக்கு பின்னால 10 பேர் 50 பேர் 100 பேரை வைத்து வேலையை வாங்குவோம். எங்கும் வந்து 9 மணிக்கு வருகின்ற வேலைக்காரர்கள் கிட்ட வந்து காலை 5 மணிக்கே வந்து வேலை செய்யும் திறமையையும் அளிப்பது ஆன்மீகம் அப்படிங்கிறார். அதுவும் வந்து அன்னையினுடைய ஆன்மீக சூழல் அப்படிங்கிறார். ஆன்மீக ஆன்மீகங்களுக்கு ஆன்மீகம்னா என்ன சார் அது அப்படின்னா, பலர் வந்து ஆன்மீகம் என்பது வாழ்க்கையினுடைய உண்மை நிலையிலிருந்து அல்லது குடும்ப பாரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வது அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆன்மீகம் என்பது தாம் செய்யக்கூடிய வேலை வியாபாரம் போன்றவர்கெல்லாம் ஒவ்வாத அல்லது ஒத்து வராத ஒன்று அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இந்த இருவருடைய நோக்கமும் தவறானது. அப்போ ஆன்மீகம்னா என்ன? ஆன்மீகம் என்பது ஒருவர் தம்முடைய உண்மையான நிலையை அல்லது தன்னுள் மறைந்துள்ள சக்தியை வெளிக்கொணர்வது, அதுதான் ஆன்மீகம்னு பேர். ஆன்மீகத்தை வந்து கடைபிடிப்பதற்கோ நிறைவேற்றுவதற்கோ உத்தியோகம் வேலை சிறந்த வழிங்கிறதா, அதாவது நிலையான வெற்றி கிடைக்கட்டுமானா உத்தியோகம் வியாபாரம் செய்பவருக்கு உறுதி கர்வமற்ற வெளிப்படையான தன்மை பொறுமை அமைதி ஆழ்ந்த அறிவு சிருஷ்டிக்கும் திறன் நேர்மை மறைக்காத தன்மை உதார குணம் தன்னலமற்ற குணம் தைரியம் இது போன்ற பண்புகள்லாம் வேணும். இதுதான் ஆன்மீகத்திற்கு இயற்கையாக அமைந்த அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிறார். இங்கே வந்து நம்ம வந்து மூன்றை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது ஒன்று வந்து ஸ்பிரிட்டு, ரெண்டாவது வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூ, மூணாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஸ்பிரிட்னா என்ன? ஆன்மா. ஆன்மா என்பது ஆத்மா, அதுதான் நம்முடைய உண்மையான நிலைமை. நம்முள் இறைவன் இருக்கிறார். ஜீவப்பொருளின் ஆதி வருவான இறையம்சம் வந்து வெளியே வர விரும்புகிறது. ஸ்பிரிச்சுவல் வேல்யூ அப்படின்னா என்ன? ஆன்மீகத்தினுடைய முக்கிய மதிப்பீடுகள். ஆன்மீக நிலையினுடைய முக்கியத்துவம் வந்து அல்லது அதனுடைய மதிப்பு வந்து இன்னைக்கு உறங்கும் நிலையில் இருக்கிறது. அந்த இறையம்சத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய விசேஷ குணங்கள் தான் இந்த ஸ்பிரிச்சுவல் வேல்யூங்கிறது. தென் மூணாவது ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது நம்முள் உள்ள இறை அம்சத்தை வெளிக்கொணர்வது தான். எல்லா உயிர்களுக்கும் உடல் உணர்வு மனம் ஆன்மா என்ற 4 பகுதிகள் உண்டு. நம்முள் பலருக்கு அறிவு தான் முடிவானதாக இருக்கிறது. எதனால் என்றால் அகந்தையால். அகந்தை என்பது ஒன்று உண்மையில் இல்லாவிட்டாலும் அது நம்முள்ள மறைந்திருக்கிறது, மாற்றுமுகமாக இருக்கிறது. அதனால் எங்கும் பரவியுள்ள நம்முள் உள்ள ஆன்மாவை நாம் தெரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆன்மாதான் நம்முடைய திறமை சக்தி வெற்றியை நிர்ணயிக்கிறது. நான் அப்பா என்ன சொல்றேன், எப்படி ஆன்மா வந்து நமக்குள்ள சக்தி திறமை வெற்றியை நிர்ணயிக்கிறதோ அதே மாதிரி சக்தி வந்து அன்னையுடைய சூழலுக்கும் உண்டுங்கிற. பொதுவாக நம்ம வந்து ஒரு விஷயத்த அன்னையிடம் கேட்க விரும்பி சென்றால் அன்னையே அந்த விஷயத்தை ஆரம்பித்து விடுவாராம். நம் மனத்தில் உள்ள எண்ணங்களை அறிந்து அதற்கு வந்து பதில் தருவது அன்னையின் வழக்கமா. நமக்கு ஏதாவது ஒன்று தேவைன்னு ஏற்பட்டால் நம்ம வந்து என்ன செய்யறோம், உடனே நம்ம தேவையை பூர்த்தி செய்ய ஏற்பாடுகள் செய்கிறோம். ஆனால் அன்னையிடம் வந்து மனதாலோ நேரடியாலோ நமக்கு ஒரு தொடர்பு இருந்தா அந்த தேவைகள்லாம் தானே பூர்த்தி ஆகுங்கிறார். அன்னையின் சூழல்ல நம்முடைய தேவையை அறிந்து நம்ம கேட்காம பூர்த்தி செய்வதுதான் அன்னைக்குரிய பாணி அப்படிங்கிறார். இதுக்கு அப்பா வந்து பல உதாரணங்கள் வந்து புத்தகம் செய்திருக்கார். அடிக்கடி ஆசிரமம் வர ஒரு பக்தர் வந்து விளையாட்டு மைதானத்தில் வந்து தியானத்தில் கலந்துக்கிறார். அவர் கலந்துட்டு வெளியே போனால் அவருக்கு ஊருக்கு போக வேண்டிய பஸ் 8 மணிக்கு இருக்கும், அதனால் பிடிக்க முடியாது. ஏன்னா இவர் வந்து இந்த பஸ் வந்து 8 மணிக்கு தான் புறப்படணும்னு இருந்தால் கூட 7:35, 7:40, 7:50 பஸ்ஸு நிறைந்து விட்டால் பஸ் புறப்பட்டு போயிடும். ஆனால் அவர் 8 மணிக்கு தியானம் முடித்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு 8:30 ஆகிடும். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி இனிமேல் தியானம் நடக்கிற நாள்லாம் நம்ம ஆசிரமம் அப்படியே தங்கிடுவோம் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்கு உண்டான அனுமதியும் அவர் பெற்று விட்டார். ஆனால் அடுத்த வியாழக்கிழமை அவர் வந்து தியானத்துக்கு வரும்போது இன்று முதல் 9 மணிக்கு கடைசி பஸ் வந்து தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு நியூஸ் கேட்குறார். அதாவது என்னன்னா, அவர் ஆசிரமத்தில் தங்கணும்னு முடிவெடுத்த மறுதினமே அவருக்கு அங்கே தங்க வேண்டிய ஒரு சனந்தப்பட்ட அதை கொடுக்கலையாம். அதாவது அன்னையுடைய சூழலின் சக்தி அவருக்கு 8 மணிக்கு தியானம் முடிஞ்சால் 9 மணிக்கு ஒரு பஸ் கிடைக்கும்படி அன்னை வந்து ஏற்பாடு செஞ்சாங்க அப்படின்னு அப்பா ஏற்பார். அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் வந்து தாமோதர பள்ளத்தாக்கு அணையில் வந்து சீஃப் இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருந்தாராம். அது ஒர்க் பண்ணும்போது ஒரு முக்கியமான இடத்துல வந்து ஒரு விரிசல் ஏற்பட்டுறான். இன்ஜினியர்லாம் அதுக்கு வந்து ஏற்பாடுகள் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது அவர் அன்னையை பார்த்து பேச சொன்னாராம். அண்ணன் வந்து ஒரு கல்லை எடுத்து அவர் கையில் கொடுத்து இந்த கல்லை கொண்டு போய் அந்த விரிசல் உள்ள இடத்துல போடுங்க அப்படின்னு. அப்போது அந்த இன்ஜினியர்கள் செய்த ஏற்பாடு வந்து பலன் கொடுத்தது அப்படின்னு அப்பா வந்து இருக்கார். அதாவது அப்போ அன்னையின் சூழலுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். நான் இதே அன்னையின் சக்தியை வந்து நம்முடைய பியூட்டி எஸ்டேட் மதர்லேண்ட்லேயும் தெரிஞ்சதுன்னு அப்பா இருக்கார் அந்த கோட்டையில். அதாவது பேங்க் அதிகாரிகள்லாம் மதர் எஸ்டேட் அந்த எழில்நிலம் வராங்க. அந்த பியூட்டி லேண்டுங்கிறது வந்து அர்த்தமற்ற வேலைகளில் அனாவசியமாக பணம் செலவு செய்வதாக கருதுறாங்க. பிப்ரவரி 20ஆம் தேதி வந்த அந்த பேங்க் மேனேஜர் வந்து ஒரு இடத்துல நின்று பார்க்குறார். பார்த்து காடான நிலத்தையே பார்த்து சொசைட்டி இறங்கிய வேலை வைத்தியகாரத்தனம் அப்படின்னு உணர்த்துறதுக்கு விரும்புகிறாராம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பரப்பில் 50 ஏக்கரை காடு வெட்டி நிலத்தை வந்து சமமாக்கி வரப்பு அமைத்து பயிரிடக்கூடிய ஒரு நிலமாக நீங்கள் மாற்றினாங்க. அதுவும் 180 நாள் 6 மாதம் கொடுத்தேன். 6 மாத காலத்தில் நீங்கள் மாற்றி அமைத்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் பணம் தரலாம் அப்படிங்கிறாராம். எப்போதுமே பேங்க் அதிகாரிகள்லாம் தரிசன நாளைக்கே முதல் நாள் வருது வழக்கமாக. இவர் வந்தது பிப்ரவரி 20, அடுத்த தரிசன நாள் வந்து ஏப்ரல் 24ஆம் நாள். அதே மாதிரி 23 வந்து அதே பேங்க் அதிகாரி இந்த பியூட்டி லேண்டுக்கு வராங்களாம். அப்போ நான் வந்து பிப்ரவரி 1 பார்த்த இடத்த பார்க்கலாம் அப்படிங்கிறாராம். அவர் கொடுத்தது வந்து 50 ஏக்கர் நிலம், 180 நாட்கள். ஆனால் 60 நாளில் 150 ஏக்கர், அதாவது அந்த பியூட்டி லேண்ட் ஃபுல்லாகவே அவர் கூறியது போல காடு அழிந்து பள்ளம் அடி நிறுவி வரப்பு போட்டு பயிரிடக்கூடிய ஒரு நிலமாக அது மாறியதை கண்டு அவர் துணித்து போனானோ. அவர் என்ன நினைச்சார்னா, இதென்னா ஒரு 50 ஏக்கர் இருக்குமா அப்படின்னு கேட்டாராம். இல்லை, இந்த பியூட்டி லேண்டு நிலம் வந்து 150 ஏக்கர்னு சொன்னாங்களாம். அதை கேட்டு அவர் வேந்து போனாராம். அதாவது இதை சாதித்தது ஆன்மீக சூழல் அப்படின்றப்பா, மேற்சொன்ன சாதகர் செய்த சாதனை இது அப்படிங்கிறார். அப்போ வந்து ஆன்மீகம் வந்து அற்புதம் செய்யுங்கிறார். இப்போ ஆன்மீகம் வெளிப்படுவது என்றால் என்ன, நம்ம டெய்லி லைஃப்பில் வெளிப்படுமா, அது நம்மளை புரிஞ்சுக்க முடியுமா? அதுக்கு அப்பா வந்து பார்க்குறாருல்ல, ஒரு வீட்டுக்கு போகிறோம், காஃபி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ என்ன சொல்லணும், நம்ம பால் சுத்தமானது, தண்ணீர் வந்து கலக்கலை, நீங்கள் ரொம்ப வசதியானவங்க, இல்லை காஃபி சூடாக வந்தால் நம்ம பத்திரமாக எடுத்து குடிப்போம் அதை. ஆனால் இதையெல்லாம் கடந்த ஒரு அம்சம் உண்டுங்கிறார் அப்பா. அதை காஃபியை சாப்பிட்டவுடன் இதை போல இதுவரையே நான் காஃபி சாப்பிட்டதில்லை அப்படின்னு ஒருத்தர் வந்து ருசியை வெளிப்படுத்தி ஆச்சரியமாக சொன்னார்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த காஃபியை போட்டவர் காஃபி சாப்பிட்டவருடைய ஆத்மாவை இணைந்து காப்பி போட்டார், இதுதான் இங்க ஆன்மீகம் வழிபடுது அப்படிங்கிற. அதாவது நம்ம டெய்லி லைஃப்லயே ஆன்மீகம் வழிபடதான் நம்ம அணியலாம் அப்படிங்கிறதுக்கு அப்பா இது உதாரணம் சொல்றோம். அதே மாதிரி மகாத்மா காந்தியினுடைய குரல் வந்து இந்தியாவுடைய மூளை முடுக்கல் எல்லாம் கேட்டவரெல்லாம் வீரப்பட்டு எழுந்து சுதந்திரத்துக்கு பாடுபட வந்தாங்கன்னா அவருடைய அறைகோவில்ல ஆன்மீகம் வெளிப்படுவதாகும். இல்ல சர்க்கார் வந்து கட்டாயமாக இராணுவ சேவையை கோரி உத்தரவு பிறப்பித்தால் போலீஸ்காரங்க போய் இளைஞர்களை அழைத்து விட வேண்டும். ஆனா சர்ச்சில் வந்து கொடுத்த அழைப்பை ஏற்று இராணுவ ஆபீஸ்ல இளைஞர்கள்லாம் கூட்டம் கூட்டமா வந்து நின்னாக்க அப்போ அந்த சர்ச்சினுடைய அழைப்புக்கு ஆன்மீகம் வெளிப்படுகிறது அர்த்தம். இந்த பாரத ரத்னம் அப்படிங்கிற பட்டம் வந்து பிரதமருக்கும் சி வி ராமன் விஸ்வேஸ்வரய்யா போன்ற பிரபலமானவருக்கும் தான் கொடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு வந்து பாடகியான எம் எஸ் சுப்பலட்சுமிக்கு அது பட்டத்தை கொடுத்தாங்கன்னா அவரது பாடல்கள்ல ஆன்மீகம் வெளிப்படுகிறது அப்படின்னு பொருள். பிரார்த்தனை அப்படிங்கிறது ஒரு பெரிய கருத்து, பெரும் செயல் வந்து அற்புதங்களை நிகழ்த்துவது சாவித்திரி. பிரார்த்தனையில ஆன்மீகம் வெளிப்படுகிறது. நிலத்தை வந்து சரிவர பராமரித்தால் உழுது எரு போட்டு பயிரிட்டால் அதிக பலன் மகசூலாக கிடைப்பது, உழைப்பு வந்து பலனில் வெளிப்படுவதை காட்டும். புஞ்ச நிலத்தை உழுது எருவிட்டு பயிரிட்ட பொழுது தண்ணீர் கிடைப்பது, நிலம் வந்து நம்முடைய உண்மைக்கு ஆன்மீகத்தை வெளிப்படுத்துகிறதுங்கிறார். அப்பா என்ன சொல்றேன்னா நல்ல குணங்கள் பண்புகள் உண்மையாக இருப்பது, தாளம் தவறாமை, இந்த மாதிரி பண்புகளை வந்து வெளிப்படுத்தும் பொழுது அங்க ஆன்மீகம் வெளிப்படுத்திருக்கார். சரி, இந்த பிஎன்பியில யாராவது அந்த மாதிரி பண்புகளை வெளிப்படுத்தி ஆன்மா வெளி கொண்டாளா ஆன்மீகம் வெளிப்பட்டதா அவங்களுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பார்க்கலாம். உங்க பிஎன்பி தெரியும் காலின்ஸை பத்தி, அவர் வந்து ஆனா அவன்கிட்ட இருந்த நல்ல குணம் என்னன்னாக்க நேரம் தவறாமை, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, உண்மையா இருப்பது, நேரத்தை வந்து வீணடிக்காமல் இருப்பது, தன்னுடைய வேலையை வந்து சரியாக அட்டவணைட்டுக் கொள்வது, சின்சியா இருப்பது, இது போன்ற நல்ல குணங்கள் மூலமாக அங்க ஆன்மா வெளிப்படுறது ஆன்மீகம் அவனுக்கு பரிசளிக்கிறது. அதாவது உண்மையா இருப்பதுனா என்ன, ஸ்டாலின்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா தன்னுடைய தகப்பனாக இருக்கும் பெண்ணட குடும்பத்தா இருக்கும் இடையே ஒரு விரிசல் இருக்கு, அதை சரி செய்ய விரும்பணும் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்கு வந்து தன் பெண்ணட்டுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை மணந்து கொள்ளாங்கிறார். அது உண்மையா இருக்கும்னு நினைக்கிறார். நேரம் தவறாமை, நவம்பர் 18 4 மணிக்கு நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு லெட்டர் எழுதுறார். அதே மாதிரி சரியாக 4 மணிக்கு ஸ்டாலின்ஸ் வந்து பெண்ணட்டு வீட்டுக்கு நுழைகிறார். அதாவது 50 மைல் தூரம் இருந்த போதிலும் அதை வந்து ஒரே குதிரையில வந்து பிரயாணம் செய்ய முடியாதுன்னு தெரிந்து பல குதிரைகளை மாற்றினாலும் கரெக்டாக அவர் சொன்ன டைத்துக்கு அந்த வீட்டுக்கு போய் சேர்றார். அது காலம் தவறாமை, பஞ்சுவாலிட்டி, சரியான அட்டவணை. பெனட் வீட்டுக்கு வர்றார், வரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்றார் 2 வாரங்கள் நாம் போய் தங்க வேண்டும் என்று. வந்தோன் எலிசபெத்தை கேட்கிறார் என்ன மறந்து கிடையாதுன்னு, எலிசபெத்த முடியாதுங்கிறார். அப்போ ஒரு நெருக்கடியான ஒரு சம்பவம் அங்கே ஏற்படுறது. இருந்தாலும் உடனே அவர் திரும்பி ஊருக்கு போறதில்லை. எத்தனை காலம் தங்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்தானோ அத்தனை நாட்கள் அங்கே தங்குவதாக முடிவு செய்கிறான். ஊருக்கு போறதுக்கு முன்னால 2 நாட்கள் முன்னதாக ஷார்லட்டா தன்னுடைய வீட்டுக்கு விருந்து கிடைக்கிறாள். அவள் அவனை மணக்க தயாராக இருப்பதாக அவன் பார்க்கறான், கல்யாணம் பண்ணிக்கிறான். அதே மாதிரி நன்றி கூறுதல், பெண்ணுடைய குடும்பத்துக்கு நன்றி கூறி லெட்டர் போட்டேன் ஊருக்கு போறான். ஊருக்கு போன மறு வேலையாக லெட்டர் எழுந்த மாதிரி அவ்வளவு சீக்கிரம் வந்து லெட்டர் வருது. லேடி கேத்ரின் கூப்பிடுறா, நீ போய் எவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்து கொள்ள முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருமணம் செய்துக்க அப்படின்னு சொல்றான். அந்த அறிவுரையை வந்து ஏற்று சின்சியரா அவன் வந்து அதுக்கு ட்ரை பண்றான். புருஷ்வில்லியம் டார்சி எல்லாம் ஹன்ஸ்வோர்டுக்கு வரும்பொழுது உடனே ஓடி வந்து விருந்தோமல் பண்றான். இந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகள் உள்ளதால் தான் வாழ்க்கையை வந்து அவனுக்கு எந்தவித சந்தர்ப்பத்திலும் அவனை காக்க வைக்கவில்லை. அதாவது இந்த உயர்ந்த பண்புகள்ல ஆன்மீகம் எப்படி செயல்படுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது அவனது வாழ்க்கை வந்து ஒரே சீராக போய் கொண்டிருக்கிறது. ரொம்ப இன்டெலிஜென்ட்லாம் கிடையாது, ஆனா படித்து முடித்தோடனே அவனுக்கு 16 வேலை தயாரா காத்துட்டு இருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு வரான், உடனே ஷார்லட் அவனுக்கு கிடைக்கிறான். முத முதல் லேடி கேத்தரினுக்கு அவர் சர்ச்சில் தான் வேலைக்கு போறார். அதுக்கு பின்னால அந்த உண்மையா இருந்ததுக்காக டார்ச்சி வந்து எலிசபெத்த கல்யாணம் பண்ணதுனால அவன் வந்து அவளுக்கு வரகணன் ஆகிடுறான். அதாவது இந்த காலியன்ஸுக்கு தாமதங்கிறது கிடையாது, உண்மையா இருக்கான், சின்சியா இருக்கான், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த பண்புகள் இருக்கும் பொழுது அங்க ஆன்மா வந்து வெளிப்பட்டு அவனுக்கு வாழ்க்கையில வெற்றியை தருகிறது. உலகத்துல வந்து அனைத்து செயல்களும் ஆன்மீக செயல்பாடுகளா இருந்தாலும் நம்ம சிலவற்றத்தான் அப்படி பார்க்கறவங்க நினைப்பான். தியானம், பூஜை, விரதம், நோன்பு, காணிக்கை, இதெல்லாம் நம்ம வந்து ஆன்மீக செயல்களாக கருதிக்கிறோம். ஆனா பேசுவது, உண்பது, கொடுப்பது இதெல்லாம் நமக்கு அப்படி தெரியறதில்லை. ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா, உடல் எனும் தெய்வத்திற்கு செய்யும் பூஜை, உண்பது என்ற விளக்கம் வந்து எதை குறிக்குதுன்னா, ஆன்மா இல்லாத இடம் இல்லை, ஆன்மா இல்லாத செயலும் இல்லை அப்படின்ற. அதாவது ஆன்மா என்பது எல்லாவற்றிலும் உள்ளது, ஆத்மா அப்படிங்கிறது மனிதனுடைய ஆன்மா, பேச்சு என்பது புத்திகோர்மை என்பது பேச்சினுடைய ஆன்மா, உண்மை என்பது பேச்சு வெளிப்படுத்தும் ஆன்மா, திறன் என்பது வேலையினுடைய ஆன்மா, இனிமை என்பது உறவின் ஆன்மா. அதாவது ஆன்மா இல்லாத வேலை இல்லை, மனிதனும் இல்லை, எந்த பொருளிலும் ஆன்மா இல்லாதன்னு இல்லை. ஆன்மா வந்து தன்னை வந்து பல நிலைகளில் வந்து வெளிப்படுத்துகிறது. திறமை என்பது வேலையினுடைய ஆன்மாவினுடைய ஆரம்ப நிலை வெளிப்பாடாகும். இனிமையாக பழக உதவும் திறமை என்பது வேலையில் ஆன்மாவுடைய அடுந்த உயர்ந்த நிலை வெளிப்பாடாகும். பிசிக்கல் லெவலில் நடக்கும் வேலைங்கிறது ஒரு கருத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆன்மாவினுடைய உயர்ந்த நிலை வெளிப்படுகிறது. அறிவின் கருத்தை பிசிக்கல் லெவலில் வெளிப்படுத்தும் வேலை அதே சமயத்தில் வந்து இனிமையையும் வெளிப்படுத்தினால் அது மேலும் உயர்ந்த ஆன்மீக வெளிப்பாடுகிறார். அதாவது ஒருவர் வந்து தம்முடைய வாழ்க்கையில் ஆன்மாவை அழைத்து மௌனத்தை கடைபிடித்து இறைவனை பிரார்த்திக்கும் பொழுது பலன் வந்து தவறாமல் கிடைக்கிறது அப்படிங்கிறார். அதாவது வாழ்வானது உள்ளிருக்கக்கும் ஆன்மாவை அழைப்பதில் ஆன்மா வந்து அந்த அழைப்பை ஏற்று இம்மைக்குரியவற்றை வெற்றி தருவது வாழ்க்கையை வந்து ஆன்மாவிற்கு பதிலளிப்பதாகும் அப்படின்னு. அதாவது இது வந்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவ்வப்பொழுது நடைபெறுகிறது, ஆனால் நம்ம வந்து அதை கவனிப்பது இல்லை அப்படிங்கிறப்பா. பிரிச்சுவாலிட்டி ஹாஸ்பிட்டலில் அப்பா ஏற்கார். இந்திரா காந்திக்கு வந்து ஒரு சமயம் அரசியலில் நெருக்கடி ஏற்பட்டதான். அவருக்கு வந்து ஆன்மாவை அழைப்பதில் நம்பிக்கை என்னதான். அவர் அப்படி ஆன்மாவை அழைத்ததுனால அவருக்கு வேண்டிய மினிமம் சீட்டு வந்து 250 சீட்டு இருந்தால் கிடைச்சா போதும். ஆனால் அவருக்கான தேர்தலில் 356 இடங்கள் கிடைச்சதான். அதாவது அவர் ஆன்மாவை அழைப்பதை தெரிந்து கொண்டதால் கிடைத்த பலன் அப்பா ஏற்கார். அதே போல் அவர் தொழிற்சாலையில் தொழிலாளிலாம் போராட்டம் நடத்திருக்கும் போது அந்த முதலாளி வந்து ஆன்மா அழைப்பதை ஏற்றுக்கொண்டதன் மூலம் இந்த கம்பெனியில் தொழிலாளர்கள்லாம் திரும்பி வந்தாங்களாம். சீக்கிரமே வேலைக்கு வந்து வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்பியதாக அப்பா சொல்றார். ஆன்மா என்பது ரிஷிகளுக்கு மட்டும் உரியதன்று, ஒவ்வொருவருக்கும் யார் வந்து உள்ளே தூய்மையாகவும் தெளிவுபடுத்துவதற்காக கடினமாகவும் உழைக்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு ஆன்மா செயல்படுகின்றதாகும். ஆன்மாலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, வேடையான் புரிய மாட்டேங்குது. அதாவது ஆன்மாவை அழைக்கிறத பல முறைகள் இருக்கின்றன, ஆனால் எங்கள் ஆன்மீக விஷயங்கள அதிக நாட்டமே இல்லை, எனக்கு புரியல அப்படின்னாக்கா அப்பா என்ன சொல்றேன்னா, ஆன்மீக விஷயங்களில் பரிச்சயம் இல்லாதவருக்கு பிரார்த்தனை உகந்ததாகும் அப்படிங்கிறது. அதாவது பிரார்த்தனையிலையும் ஆன்மீகம் வெளிப்படும், பிரச்சனையை விளக்கும் அப்படிங்கிறார். ஒருத்தர் வந்து 3 நாள் அல்லது 3 நாள் உட்கார்ந்து பிரார்த்தனை செய்ய ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கலாம். 1 நாளில் உணவு இடைவேளையினை தவிர காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 12 மணி நேரம் பிரார்த்தனை தொடரலாம். மனதில் ஓடும் எண்ணங்களை எல்லாம் நகர்த்தி பிரார்த்தனையை ஆரம்பிக்க முடிவு செய்தால் 3 நாட்கள் அல்லது 72 மணி நேரம் தொடர்ந்து அதன் நினைவாகவே இருந்தால் பிரச்சனை முழுவதும் பிடிபட்டு புறநிலைகள்லாம் மாறி புதிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு நிகழ்ச்சிகள்லாம் விரைந்து செயல்பட்டு அந்த தீர்வை கடம்பதை காணலாம் அப்படிங்கிறார். இந்த பிரச்சனையை தீர்க்கிறத எளிமையா சொல்லலாங்கிற அதுக்கு ஒரு உதாரணத்தையும் அப்பா அந்த கட்டத்தில் ஏற்றார். ஒரு பையன் விட்டு விட்டு ஓடி போயிட்டு திரும்பி வரணும் அப்படின்னா எப்படி பிரார்த்திக்கலாம்னா, ஓடி போன பையன் திரும்ப வர வேண்டும் அப்படின்னு எளிமையா சொன்னோட போதும் அப்படிங்கிற. இதுக்கு பின்னால் உள்ள நிகழ்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னா, உடல் வந்து அமைதியாகி மனத்துல வந்து ஒரு ஆழ்ந்த மௌனம் ஆட்கொள்ளும் பொழுது ஆன்மா வந்து ஒரு முறையோ அல்லது சிற்சில நேரங்களில் வெளிப்படும். உண்மையான அழைப்பின் குரலை கேட்டவுடன் ஆன்மா வந்து உடனே மேலே எழுகிறதான். ஆன்மா மீது அதிக நம்பிக்கை வைத்து நம்ம பிரார்த்தனை செய்தா அது வந்து அதிக நேரம் பிரார்த்தனை செய்ய முடிய வைக்காது நம்மளை. ஆன்மா வந்து உடனே மேலே எழுந்து வெற்றியை கிட்டும் அப்படிங்கிறார். அதாவது இன்னும் ஒரு விசேஷம் என்னன்னா, சிலருடைய குறிப்பாக மூன்று அல்லது நான்கு பேருடைய அனுபவத்தில் கண்ட உண்மை என்னவென்றால், மூன்று நாள் பிரார்த்தனையில உட்காருவதற்கு முன்பே அவர்களுக்கு பலன் கிடைத்து விட்டது. அதாவது அந்த ஆன்மா மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால தான் அவளுக்கு பிரார்த்தனையில உட்காரத்துக்கு முன்னாடியே பலன் கிடைத்துட்டு அப்பா இருக்கார். இந்த ஆன்மாவிற்கு வந்து ஒரு 12 அம்சங்கள் இருக்கின்றனமா. அது 1 ஆனந்தம், 2 நித்தியத்துவம், 3 மௌனம், 4 சாந்தி, 5 ஐக்கியம், 6 சத்தியம், 7 ஞானம், 8 சக்தி, 9 தெய்வீக அன்பு, 10 அழகு, 11 சந்தோஷம், 12 தூய்மை. இந்த மாதிரி 12 அம்சம் இருக்கான் ஆன்மீகத்திற்கு. இதுல ஏதாவது ஒன்றின் மீது ஓரளவு நம்பிக்கை வைத்து, முழுக்கடவு ஓரளவு நம்பிக்கை வைத்து நம்ம வந்து ஆன்மாவை அழைப்பது கடவுளுக்கு விடுக்கும் அழைப்பாகும் என்று அப்பா கூறுகிறார். அதாவது இந்த 12 அம்சங்கள்ல ஏதாவது ஒன்ன வந்து ஓரளவு நம்பி நம்ம அதை எதிர்த்தாலும் கூட ஆன்மா வெளிப்பட்டு நமக்கு வெற்றியை தரும், பிரச்சனையை தரும் அப்படின்னு. சரி, இதை உதாரணமா அந்த மௌனத்தை எடுத்துக்குவோம். கடைசி நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு மனிதனுக்கு கூட அவர்கள் மனதில் உள்ளதை மௌனம் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற. அதாவது மௌனத்தை வந்து அப்பா வந்து ஸ்பிரிச்சுவல் வேல்யூன்னு சொல்லியிருக்கார் புத்தகத்தில். இங்கே உள்ள தத்துவம் என்ன அப்படின்னா, மௌனம் வந்து மனம் வந்து மௌனமாகி விட்டாலோ அது வந்து மனத்தை வந்து மௌனத்திற்குள்ள செலுத்தினாலோ ஆன்மா வந்து விழித்துக் கொள்கிறதான். அதாவது கேட்காம இருப்பது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த மனத்தின்மையை காட்டும். அப்படிப்பட்டவருக்கு வாழ்க்கை வந்து வேண்டியதை அபரிமிதமாக வழங்குகிறது. ஒரு மனிதன் வந்து உணர்வு பூர்வமாக தன்னுடைய மனதில் தோன்றியதை அல்லது தோன்றிய எண்ணத்தை வெளியிட மறுத்தால் அந்த எண்ணம் வந்து வேறொருவர் மூலமாக அவருடைய நலனுக்காக அவருக்கு சந்தோஷம் தரும் வகையில் அது செயல்படும் அப்படிங்கிற. அது மௌனத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கும். அந்த மௌனத்திலிருந்து ஆன்மா வெளிப்படுறதுனால அங்கே வாழ்க்கை அவருக்கு கட்டுப்படுகிறது. அது ஆன்மாவின் தத்துவமான மௌனத்தை கடைபிடிக்கும் பொழுது ஆன்மா வெளிப்பட்டு அங்கே வெற்றியை கட்டிக்கிறது. சரி, இந்த பீயின் பெயர் யாராவது இந்த மௌனத்தை கடைபிடித்தாங்களா, அவங்களுக்கு ஆன்மா வெளிப்பட்டதா, ஆன்மீகம் என்ன கொடுத்தது அவங்களுக்கு, அவங்க பிரச்சனை சிந்ததா பார்க்கலாம். நம்ம கதையில ஆரம்பத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம், ஜேனும் பிங்கிலியும் ஒத்தரம் நுத்தரர் விரும்புகிறார். முதல் நடனத்திலே 2 முறை டான்ஸ் ஆடுறான். பிங்கிலுடைய வீட்டுக்கு விருந்துக்கு போனபோது உடம்பு சரியில்லாம போயிடுது, ரொம்ப அக்கறையோட கவனிக்கிறான். அதுக்கு பின்னால் தன்னுடைய குதிரை வண்டியை கொடுத்து அவளை வீட்டுக்கு அனுப்புறான். இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் எப்போது நடக்கலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த சமயத்தில் திடீர்னு லெட்டர் வருது கார்லியன்ட்ட வந்து, பிங்லி லண்டனுக்கு சென்று விட்டார், திரும்பி வர்றது எப்போன்னு தெரியாது, நான் வரமாட்டாருங்கிற மாதிரி அந்த கடிதம் இருக்கு. இந்த கடிதம் வந்தோன்னா திருமதி பென்னட் என்ன சொல்றாருன்னா, ஏன்ட்ட வரா, உனக்கு ஏதாவது தெரியுமா, ஏன் அவன் லண்டன் போனார், இந்த ஊரை விட்டு போக காரணம் என்ன, உன்ட்ட சொல்லிட்டு போனாரா சொல்லாம போனாரா, எப்போ திரும்பி வருவார் அப்படின்னு சும்மா கேள்வி பெற்றுட்டே இருக்கா அந்த திருமதி பென்னட். ஆனால் ஜேன் என்ன பண்றா, பதிலே சொல்லல, மௌனமா இருக்கா, சைலண்டா இருக்கா, வாயால மட்டும் பேசாம இல்லை அவ மனசுக்குள்ள கூட இந்த சைலன்ஸ் செய்கிறது. அதான் வந்து யாரையும் திட்டுறதில்லை. அப்படி மௌனமா இருக்கிறதுனால என்ன ஆறுது, அங்க ஆன்மா வெளிப்பட்டு ஆன்மீகம் அவளுக்கு அவளுடைய பிரச்சனையை தீர்க்கிறது. எப்படின்னா, எந்த டார்சி வந்து பிங்லியை வந்து லண்டனுக்கு அழைச்சி சென்றானோ அதே டார்சி திரும்பி அதே பிங்லியை வீட்டுக்கு கொண்டு வந்து பிங்லிக்கு பர்மிஷன் கொடுத்து ஜெயனுக்கும் கல்யாணத்துக்கும், ஜெயனுக்கும் பிங்கிலிக்கும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதாவது இந்த மௌன சக்தி வந்து ஆன்மா வெளிப்பட செய்து எப்படி அவளுக்கு பிங்கிலி திருப்பி கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அதே போல இதே ஒரு மௌன சக்தி வந்து பென்னட்டையும் வந்தது. அதாவது லிடியா வந்து விக்காமட ஓடி போயிட்டான். லிடியா விக்காமட போறதுக்கு பல பேர் காரணம், ஆனா இருந்தாலும் இவர் யாரையுமே திட்டுறதில்ல. ஊர்ல உள்ளவனா வந்து பாக்குறாங்க, என்ன சார் இப்படி ஆயிடுத்து அவங்க பொண்ணுக்கு போயிட்டாங்கன்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க பேர்லயும் அவர் கோவப்படுறதும் இல்லை, எரிச்சல் படுறதும் இல்லை, ரொம்ப அமைதியா தான் இருக்காரு. அவர் திரும்ப போய் லிடியா இருக்க கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தேட போறார் கார்டனரோட, ஆனா கண்டுபிடிக்க முடியல. திரும்ப வீட்டுக்கு வந்துடுறார். வீட்டுக்கு வந்து லைப்ரரியில வந்து அமைதியா உட்காந்துக்கிறார். ஆனா பொதுவா நம்ம பாக்குறோம் படத்துல கூட அவர் அடிக்கடி லைப்ரரியில போய் அமைதியா உட்கார்ந்துருக்காரு. ஆனா லைப்ரரியில அமைதியா இதுக்கு முன்னால இருந்ததுக்கும் ஒரு அவமானம் ஏற்பட்டு லிடியா ஓடி போனோடனே அவனை கண்டுபிடிக்க முடியாம திரும்பி வந்து வீட்டுல உட்காந்து லைப்ரரியில உட்கார்ந்துருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மௌனம் வந்து அவருக்கு எப்படி ஆன்மாவை வெளிப்படுத்தியதுன்னா, ரெண்டு நாள் கழிச்சு லெட்டர் வருது கார்டனர்ட்டேருந்து, ரெடியா வைக்காம கண்டுபிடிச்சிட்டோம் நாங்க கல்யாணத்திலாம் நீங்க சம்மதம் கொடுத்தா போதும். அதாவது அந்த மௌனத்துக்கு அந்த ஆன்மீகம் அளித்த பரிசு தான் இது. அதனால மௌனத்தை கடைபிடிக்கும் போது நமக்கு ஆன்மா வெளிப்பட்டு நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறது பார்க்கணும். ஹரிகரி என்றால் அன்னையினுள் அது அவள் அபய குரல் மட்டுமல்ல, ஆபத்துல ஆத்மாவை எட்டி தழுப்பிய குரல் திகில் வளர்ந்தது அப்படிங்கிறார். பத்மபாதர் வந்து கங்கையை சங்கரருடைய அழைப்பிற்கேற்ப பத்மத்தில் கால் வைத்து கடந்தார். 50 புத்தர் வருவது அவர் ஆத்மா பவனி வருவதை குறிக்கும். மேல் நாட்டாருக்கும் ஆன்மீகம் உண்டு, ஆன்மீக நம்பிக்கை உண்டு. மகான்களுடைய எலும்பை கடற்கரைக்கு கொண்டு செல்லும் பொழுது பல நாளாக எதிர்பார்த்த காற்றெழுவது ஆன்மீக செயல். மேரிஸ் குட்மன் மருத்துவத்தால் குணமாகவில்லை, ஆன்ம பலத்தால் குணமானார்னு அப்பாயத்தார். ஸோ இந்த பத்மபாதர் வந்து கங்கை எப்படி கடந்தார், அப்படி கங்கையை கடக்கும் போது அவருக்கு எப்படி வந்து ஆன்மா வெளிப்பட்டது, இந்த ஆன்மீகம் எப்படி செயல்பட்டது அப்படின்னா அந்த கதையை பார்த்தா நமக்கு நல்லா தெரியும். அதாவது ஆதிசங்கரர் வந்து ஒரு சமயம் கங்கைக்கு போயிருந்தார். அவரோட அனைத்து சிஷ்யர்லாம் போயிருந்தாங்க. அதில் வந்து சந்தையா அப்படிங்கிற சிஷ்யரும் ஒருத்தர். இவர் வந்து ஆதிசங்கரோட துணியில எல்லாம் ஒரு உட்காந்து குளிச்சுட்டு இருந்தார். எதிர்கரையில வந்து ஆதிசங்கர் வந்து குளிச்சுட்டு இருந்தார். ஆதிசங்கர் வந்து குளிச்சுட்டு துணிமணி ஆடையெல்லாம் அவருக்கு தேவைப்பட்டது. உடனே அவர் வந்து தன்னுடைய இந்த சிஷியனான சாந்தியாயை கூப்பிடுறாரு. இப்போ வந்து சாந்தியாய் வந்து இருத்தக்கல்ல இருக்கார். இப்போ அந்த கங்கை கரையை கடந்து செல்லும்பொழுது கங்கையில மூழ்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியுது. இருந்தாலும் அவர் இந்த குருவின் மேல ஒரு நம்பிக்கையால அந்த கங்கையில கடக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து தாமரை புஷ்பம் மாதிரி வந்து அந்த தாமரையில காலை வச்சு அவர் அடுத்த கரைக்கு போனாராம். அப்போ சங்கரர் கேட்கிறார், நீ எப்படி இந்த கரையை கடந்து வந்த அப்படின்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, குரு கூப்பிடும்பொழுது எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது, நீங்க கூப்பிட்டீங்க நான் உடனே வந்துட்டேங்க. அப்ப அவர் என்ன சொன்னாரா, ஆதிசங்கர நீ தாமரையில காலை வச்சு வந்ததுனால உனக்கு லோட்டஸ் பாதர் பத்மபாதர் அப்படின்னு அவருக்கு பெயர் சூட்டினாருங்க. அப்ப இங்க எப்படி ஆன்மா வந்தது, எப்படி ஆன்மீகம் வழிபட்டது, அதாவது ஆதிசங்கரை வந்து தனந்தையாவை கூப்பிடும் பொழுது குருவின் மேல் உள்ள நம்பிக்கையால இடையில வந்து கங்கை நதி ஓடுறதுன்னு கூட பார்க்காம அந்த நம்பிக்கையில முழுமா நம்பி அவர் வந்து அந்த கரையை கடக்கும்போது அங்க ஆன்மீகம் வெளிப்பட்டு அவருக்கு தாமரம் மாதிரி வந்து அவர் அந்த கங்கையை கடந்து செல்றார். இப்போ மேரிஸ் குட்மன் ஆன்மீக பணத்தால் குணமடைந்த அப்பா இருக்கான். நீங்களாம் அந்த சீக்ரெட் படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மேரிஸ் குட்மன் வந்து எப்படி குணமடைந்தார், ஒரு விமானத்தில் அடிபட்டு அதனுடைய பலனால அவருக்கு நடக்க முடியாது, பேச முடியாது, சுவாசிக்க முடியாது, திடமாக உணவை உண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு டாக்டர்கள்லாம் சொல்லி ஒரு மோசமான நிலையில் தான் அவர் வந்தார். ஆனால் டாக்டர்கள் சொல்லும் எதையுமே அவர் வந்து மனதில் வாங்கி கொள்ளாமல் ஒரு தேதியை குறித்து அந்த குறிப்பிட்ட தேதிக்குள் நான் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து நடந்து வெளியேறுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடுத்துட்டார். அப்போ அதுக்கு முத முதல்ல என்ன பண்ணணும்னா, வெண்டிலேட்டர் மிஷினால் தான் அவர் சுவாசிச்சிருந்தார். இந்த வெண்டிலேட்டர் மிஷினால தான் சுவாசிக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்துட்டு தானாக சுவாசிக்க ஆரம்பித்தார். அதன் பின்னால் சாப்பிடுவது, பேசுவது, நடப்பது போன்ற ஒவ்வொரு இழந்த செயல்பாட்டையும் மீண்டும் அவர் பெற்றுக்கொண்டே வருகிறார். அப்புறம் அவர் குறிப்பிட்ட தேதியில அந்த மருத்துவமனையிலிருந்து நடந்தே வெளியேறாதான். அதாவது டாக்டர்கள் சொல்றது எதையுமே கேட்காம தன்னுடைய மன உறுதியை மட்டுமே ஆதாரமாக வைத்துக் கொண்டு அவர் இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றார். அப்போ இதுதான் அப்பா என்ன சொல்றாருன்னா, மேரிஸ் குட்மேன் மருத்துவத்தால் குணமாகவில்லை, தன்னுடைய ஆன்ம பலத்தால் குணமானார் அப்படின்னு. அதாவது இந்த விதத்தில் அவருடைய மன உறுதியினால் ஆன்மா வெளிப்பட்டு அங்கே அவருக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கிறது. இதே மாதிரி இவரது மனைவி வந்து மிஸ்ஸஸ் காத்தி குட்மேன், அவரும் வந்து இந்த திரைப்படத்தில் சில நிமிடங்கள் பேசுறார். அவர் என்ன சொல்றாருன்னா, தனக்கு வந்து புற்றுநோய் இருந்ததாகவும் அதை பற்றி நான் கவலையே படாம எல்லாத்தையும் மறந்து சந்தோஷப்படுத்திக் கொண்டு அதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு மருந்து மாத்திரை சிகிச்சை போன்ற எதுவுமே இன்றி 3 மாதங்களில் புற்றுநோய் வந்து குணமானது அப்படின்னு சொல்றார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து நம்ம ஆன்ம பலத்தால் இதையும் சாதிக்க முடியும், நம்ம ஆன்மாவை கூப்பிட முடியும் அப்படிங்கிறது தெரியாது. லைஃப் ஆசிரியர் வந்து பென்சிலன்ஸ் ஆக்கால இறந்து கொண்ட சமயம் நான் இறக்க மறுக்கிறேன் என்று அவர் எடுத்த முடிவு வந்து அவருடைய மனம் கண்டதில் ஆத்மா கண்டது அப்படிங்கிறப்பா. அதுவும் சத்திய தீவியம் உலகில் வந்த பின் என்பதால் அவருடைய ஆத்மாவுடைய குரலை கேட்டு ஆண்டவன் வந்து பதிலளித்தானான். அதாவது 10 பிள்ளைகள் உள்ள வீட்டில் மூத்தவன் வந்து SLC ஃபைலு, அடுத்தவன் வந்து இன்டர்மீடியட் பாஸு, அடுத்தவன் 9ஆம் வகுப்புடணும், அடுத்தவன் 6ஆம் வகுப்புடணும், அதுக்கு அடுத்தவன் 3ஆம் வகுப்புடணும், அதுக்கு அடுத்தவன் SLC ஃபெயில் ஆகியும், கடைசி பையன் வந்து 5ஆம் வகுப்புடணும், அதுக்கு முந்தியவன் வந்து 8ஆம் வகுப்புடணும் படிப்பை முடித்த பொழுது, அதற்கு முந்திய பையன் SLC பாஸ் செய்து BSc அக்ரிகல்ச்சர் முடித்து ஆபீஸர் ஆகி அதிபராகி பல 1000 கோடி சம்பாதித்தது ஆசிரியார் திறமையால் அல்ல, அதிர்ஷ்டவசமான செயலும் அல்ல, பையுடைய ஆத்மா அன்னை அருளை ஏற்று நன்றியுடன் உண்மையான சரணாகதியால் ஏற்றது என பொருள் அப்படிங்கிறார். அதாவது சரணாகதி அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பண்பையை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு ஆன்மா வெளிப்பட்டு நம்முடைய பிரச்சனைகள்லாம் தீரும். இதுக்கு அப்பா வந்து ஒரு உதாரணம் இருக்கார். பட்டுரில் ஒரு கிராமப்புற ஒரு தனியார் நிறுவனம் உள்ள ஒரு பொறுப்பில் மேனேஜர் இருக்கார். திடீர்னு வந்து புயல் வீசுறது, இந்த ப்ராஜெக்டே வந்து அடியோடு நாசமாகி விடுகிறது, அதில் வந்து 80 பேர் வேலை பார்க்குறாங்க, அவருடைய உயிருக்கெல்லாம் ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுறது, அவங்களுக்கெல்லாம் நிவாரணம் செய்யணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அவர் முதலாளிட்ட போகிறார், இதுக்கு வந்து 5000 ரூபா தேவைப்படுகிறது பணம் தாங்க அப்படிங்கிறார். அந்த முதலாளி என்ன சொல்கிறாருன்னா, அந்த ப்ராஜெக்டுக்காக 10 ஏக்கர் நிலத்தை அவர் வாங்கும்போது கொடுத்த தொகை வந்து 5000 ரூபாய், இது வந்து ஒரு பெரிய தொகை, அப்படிங்கிற கொடுக்க மாட்டேன்னு மறுத்து விடுகிறார். அந்த மேனேஜர் வந்து இதுக்கு முன்னால் நெருக்கடியான சமயத்தில் அவர் ஆன்மாவை அழைத்து தீர்வு கண்டவர். அவர் என்ன நினைக்கிறேன்னா, சமாதிக்கு போகலாம் நம்ம சரணாகதியை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறார். சமாதிக்கு போகும்போது சமர்ப்பணம் நம்மளே போயின்னு இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சமாதியிலிருந்து திரும்பி வரும்பொழுது யாராவது ஒருத்தர் தெரிஞ்சவர் கண்ணில் பார்த்தாக்க அவரிடமே அந்த 5000 ரூபாயை சரணாக இருப்பது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவர் சமாதிக்கு போயின்னு இருக்காரோ. இப்படி சமாதிக்கு போகும்போது உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு தெரியாத ஒருவர் வந்து, அவருக்கு முன்பின் தெரியாதவர், இவர் வந்து வழிமறித்து உள்ள போக விடாமல் தடுத்து என்னுடைய வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற. சமாதிக்கு உள்ளே போகவே இல்லை. இவர் வந்து அவர் கொஞ்சம் இடம் இங்கே இருந்து அவரை பார்த்து, நான் வந்து ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு 5000 ரூபாய் கடனாத்தாங்க அப்படின்னு சொல்லி தன் தலைமையை சொன்னாராம். அப்போ அந்த பெரியவர் வந்து 5000 ரூபாயை கடனாக வேண்டாம், அன்பளிப்பாக வச்சுங்க அப்படின்னாராம். அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்திய ஆன்மீக சூழலில் உண்மையான பிரார்த்தனைக்கு பலன் உண்டு. இங்கு பிரார்த்தனை வந்து அதோடு சமர்ப்பணமும் சரணாகதியும் சேரும்பொழுது ஆன்மா வந்து கண்டிப்பாக வெற்றியை தரும் அப்படிங்கிறது. அதாவது சரணாகதிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறார். ஆன்மா வெளிப்பட்டால் சாப்பாடு அமிர்தமாகும். மனைவி தெய்வமாவார். குழந்தை கொண்டாட நேரம் தெய்வீக நேரமாகும். இடம் வந்து புனித ஸ்தலமாகும். நண்பர்கள்லாம் பக்தர்கள் ஆவார்கள். மனித குரு ஜெகத்குரு ஆவார். இந்தியா வந்து பாரதம் என்ற நாடு மட்டுமின்றி அகில உலக ஆன்மீக ஸ்தாபனமாகுங்கிறார். பகவான் ஸ்ரீ அரவிந்தரும் அன்னியும் இந்தியா வந்து உலக குருவாக போகிறது அப்படின்னு பல முறை சொல்லியிருக்காங்க. 1947 இங்கிலாந்து வந்து உலக மகாயுத்தத்தை வென்று தனிப்பெரும் நாடாக புகழ்பெற்று ஈடு கொண்டு நிற்கும் நேரம், பெரும் படையும் ஆயுத தடவாளங்களும் உள்ள நாடு இங்கிலாந்து. ஆனால் இந்தியாவுடைய அகிம்சாவாதிகளான தொண்டர்கள் தான் அப்போ இருந்தாங்க. மகாத்மா காந்தியை வந்து ஆண்டுல விடுதலை செய்ய கூறி இந்தியாவுக்கும் நடத்திய போராட்டம் வந்து ஒரு சில நாட்களிலேயே நின்று விட்டது. இருந்தாலும் இங்கிலாந்து வந்து தானே முன் வந்து இந்தியாவுக்கு வந்து சட்டபூர்வமாக சுதந்திரம் அளித்தது அப்படின்னா படைபலத்தை விட உயர்ந்த வலிமை இந்தியாவுக்கு இருக்கிறது என்று தெரிகிறது. அதுதான் இந்தியாவினுடைய ஆன்மீக பலம். இத்துடன் இல்லை, போராட்டமின்றி இந்தியாவை தொடர்ந்து பல நாடுகள் சுதந்திரம் பெற்றன. அதாவது இந்தியா ஆரம்பித்த ஒன்றை பல நாடுகள் பின்பற்றின. அந்த அளவில் தலைமை ஸ்தாபனத்தை 10 அல்லது 15 நாடுகள் அன்றே இந்தியாவுக்கு அளித்து விட்டன அப்படிங்கிறார். ஆன்மீகத்தை தேடி இந்தியா வருபவர்கள் இந்தியரை நாடுவதில்லை அப்படின்னு பகவான் கூறுகிறார். ஆன்மீகம் இந்தியாவில் இருக்கிறது, இந்தியரிடம் இல்லை அப்படிங்கிறது யோசனைக்குரிய விஷயமே. இன்னொரு கட்டில் அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகத்தை தேடி வரும் மேல்நாட்டார் அதை இந்தியரிடம் தேடாமல் இந்திய மண்ணில் தான் தேடுகிறார்கள். இந்தியாவில் ஆன்மீகம் நேர்த்தியாக நிறுவப்பட்டு இந்திய மண்ணில்லாது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அதற்கு மேல் எழும்பவில்லை என்று பகவான் கூறுவதாக எடுத்துக்கொண்டால் என்று இவர் எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு அப்பாவுக்கு எப்படி சொல்லுவோம். அதாவது ஆங்கிலேயரால் காப்பாற்றப்பட்ட ஒற்றுமை வந்து எப்படி பாகிஸ்தானால் அழிக்கப்பட்டதோ அதே போல பாகிஸ்தானின் நாடு மறைந்து இந்த மண் ஜடத்தன்மை இருந்து முதிர்ச்சி பெற்று உயர்வதற்காக மட்டுமே இந்திய ஆன்மா பார்த்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் அப்பாவோட உள்கொள்ள முடிகிறது. ஒரு லட்சியத்தை பரப்ப நாட்டில் ஒரு ஸ்தாபனம் ஏற்பட்டால் அந்த ஸ்தாபனம் வந்து அந்த லட்சியம் அழிய பாடுபடுங்கிற ஆர்கனைசேஷன் கில்ஸ் ஐடியல்ங்கிறார். கிறிஸ்தவ பாதிரிமாரிடம் ஒரு வழக்கு உண்டான். கணவனும் மனைவியும் உலாவ போறாங்களாம். இப்போ மனைவி வந்து மைடியர் ஐ ஹவ் ஸ்டம்பிள்ட் ஆன் அன் ஐடியல் அப்படின்னு சொன்னதற்கு கணவன் பதிலாக டோன்ட் வரி வி ஷல் ஆர்கனைஸ் இட் என்றார் என்பது அந்த வழக்கு அப்படிங்கிறார். அதாவது நான் ஒரு லட்சியத்தின் மீது எழுதி விழுந்தேன் என்ற மனைவிக்கு கவலையில்லை, நாம் அதை ஸ்தாபனமாக்குவோம் என்று பதில் கூறும் கணவன் ஸ்தாபனமானால் லட்சியம் அழியும் அப்படிங்கிறாராம். இதுக்கும் அப்பா வந்து ஒரு உதாரணம் இருக்கார். அதாவது உலகில் வந்து ஒரு பிரபலமான பள்ளியும் சம்மர்ஹில் இது இங்கிலாந்து இருக்கான். இங்கு வந்து வகுப்பு இல்லை, பாடத்திட்டம் இல்லை, பாட புத்தகம் இல்லை. மொத்த மாணவர்களுடைய எண்ணிக்கையே 59. நெடுநாளாக பிரபலமாகி மாணவர்கள்லாம் சென்டர் என்றவர்கள்லாம் லட்சிய வெற்றியை பெற்ற பின் தற்காலாக என்ன பண்ணிச்சான், இங்கே இந்த ஸ்கூல் அட்டண்டன்ஸ் இல்லை அப்படின்னு ஒரு கேஸ் போட்டு அந்த பள்ளியை மூடர்களுக்கு நோட்டீஸ் அமைச்சதான். அதாவது லட்சியம் வந்து தொடர ஆரம்பித்த அந்த ஸ்தாபனம் வந்து லட்சியத்தை அழித்து பல்கலைக்கழகங்கள், வினோப ஆசிரமம், காந்திய சமாதான ஸ்தாபனம் போன்ற இடங்களில் அவர்கள் வந்து லட்சியத்தை அறிய 1000 வழிகள் உண்டு. ஆனால் அங்குள்ளவர் எதையும் அதை அறிவதில்லை அப்படிங்கிறார். அர்னால்ட் ஏ டாயின்பி அப்படிங்கிற ஒரு சரித்திர ஆசிரியர் அவருடைய சரித்திர ஆராய்ச்சிக்கு வந்து 1945 $17,000 வந்து கொடுத்ததாம். அவர் வந்து ஆராய்ச்சியை முடித்து 10 வால்யூம் எழுதினாராம். உலகம் வந்து அவரை ஞானியாக கருதியது. பல சர்க்கார்கள்லாம் அவரை நாடி ஆலோசனை கேட்டார்கள். முதன் முதலாக சரித்திரத்தின் தத்துவத்தை வந்து அவர் ஆராய்ந்தார். இவர் 1956 இந்தியா வந்தார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு பேரறை ஆற்றினார். ஸ்ரீ அரவிந்த் ஆசிரமம் வந்தாராம். நம்ம சொசைட்டி அன்பர் வந்து ஒருத்தர் லண்டன் போனபோது அவருடைய ஆராய்ச்சி நிலையத்திற்கு போனாராம். அங்கிருந்த பிரமுகர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, நீங்கள் டாயின்பி எழுதிய புத்தகத்தை படிக்கிறீர்களா, இங்கே எவரும் அவருடைய எழுதியவற்றை படிப்பதில்லை அப்படின்னா. அப்பா என்ன சொல்றாங்க, ஆன்மீகம் வந்து இந்திய மண்ணில் இந்தியர் சூழலில் புரியதமாக இருக்கிறது, ஆனால் அதை இந்தியர் அறிவதில்லை. இவருக்கு அமெரிக்கா முக்கியம். அமெரிக்கர் வந்து மகேஷ் யோகியை ஏற்றால் அதன் பின் இந்தியர் வந்து அவர் ஏற்பார்கள். இந்திய மனப்பான்மை அமெரிக்க வாழ்வை பாராட்டுகிறது, அதை பின்பற்ற பாடுபடுகிறது. இந்தியாவில் எழுந்தவையாயினும் அமெரிக்கர் பாராட்டினால்தான் அதன் முக்கியத்துவம் நம்ம அவருக்கு தெரியும் அப்படின்னு. அப்பா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்திய மண்ணின் ஆன்மீக திறமையும் இந்தியன் வந்து அவனுடைய திறனையும் அறியவில்லை அப்படின்னு அப்பா இங்க கூடுறாரு. இதுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு எக்ஸாம்பிள் தரார். 1975 திரு ஜெயாடி டாட்டாவிடம் அவரது தயாரிப்பில் உற்பத்தியாகும் பேருந்துகளை அமெரிக்காவில் விற்கலாம் அப்படின்னு ஒரு அமெரிக்கர் வந்து சொன்னாதான். அதை கேட்டு அவர் பயப்படைந்தாராம். இப்போ நீண்ட ஒரு கருத்து மாற்றத்திற்கு பின்னால டாட்டா வந்து அதை விட்டு கொண்டாடான். ஆனால் வாழ்க்கை வந்து வேறொரு திருப்பத்தை ஏற்படுத்தியதான். டாட்டா நிறுவனம் வந்து தொடர்ந்து பழையகுட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டியிருந்ததால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய திட்டம் வந்து அமல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறார். பொதுவாக வந்து மனிதன் வந்து தன்னுடைய குறைபாடுகளை உணர்வதில்லை அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அப்பா என்ன சொல்றாருன்னா, மனிதன் தன்னுடைய பலத்தை உணர்வது இல்லைங்கிறார். அப்பாவுடைய ஒரு நிரந்தர கருத்து என்னவென்றால், இந்தியாவில் பல நுட்பமான ஆழ்ந்த உள்ளுணர்வான தத்துவ ரீதியான ஆன்மீக பழமை வாய்ந்த பொக்கிஷங்கள்லாம் இருக்கின்றன. இப்படிப்பட்ட பொக்கிஷங்கள் வந்து வேற எங்கேயுமே இல்லை. இந்த பொக்கிஷங்கள்லாம் தங்க கட்டிகள் போல இங்கு இருக்கின்றன. ஆனால் அவைகள் வந்து உருக்கி ஆபரணமாக செய்தாலின்றி அதுக்கு உபயோகம் இல்லைங்க. அதாவது தங்கக்கட்டியாக இருந்தால் பிரயணம் இல்லை, அது வந்து ஆபரணமாக உருக்கி நம்ம ஒர்க் பண்ணதான இருக்கு மதிப்பு இருக்கு. அதுதான் அப்பா இங்கே சொல்றார். அதாவது இந்தியர்கள் வந்து தங்களுடைய திறமையையோ பலத்தையோ மதிப்பையோ உயர்வையோ அறியாமல் இருக்கின்றது. இவ்வாறு மறைந்துள்ள இந்திய திறமைகளை வந்து வெளிக்கொணர்ந்தால் இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்கள் வேறு எந்த நாட்டிலும் உற்பத்தியாகும் பொருட்களை விட அதிகமாக பரிமளிக்கும் அப்படிங்கிறதா அப்பா. அதாவது இந்திய மனம், இந்திய அறிவு, இந்திய ஆராய்ச்சி எல்லாமே அடிப்படையில் ஆன்மீகத்தில் ஏற்பட்டது. ஆன்மீகம் வந்து முழுமையானது, அடிப்படையெல்லாம் ஒன்றே என்ற ஒரு தத்துவத்தை உடையது. எடுத்த காரியத்தை ஆதி செய்துள்ள கடைசி வரை எதையும் புறக்கணிக்காமல் பயில உள்ளது. அதனால தான் இதுவரை இந்தியா மேற்கொண்ட எந்த அறிவியல் கொள்கையும் பிற்காலத்தில் வந்து ஒரு குறையாக தென்பட்டது இல்லையா. அணுவை பிறந்தால் ஏற்படும் குறையும் சோஷலத்தில் உள்ள குறையும் வந்து இந்திய அறிவியல் ஆராய்ச்சியில் இருக்காதுங்கிறப்ப இந்திய இலக்கியம் வந்து வாழ்க்கையில் ஆன்மீக உண்மையான அடிப்படையில் ஏற்பட்டது, அதனால் அது ஊறு செய்யாது. மேலை நாட்டு விஞ்ஞானம் வந்து உயர்ந்ததாக என்றாலும் அதனுடைய அடிப்படை வந்து ஆன்மீகம் இல்லை. அது வந்து பூவலைகள் அழிக்கும் நிலைக்கு இருக்கிறதா. இதிலிருந்து தப்புவதற்கு மேலை நாட்டு மேதைகளுக்கு ஒரு உபாயம் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் அதுக்கு ஒரு வழி உண்டு. அது என்னன்னா, அது பிறக்க வேண்டுமானால் இந்தியாவை தான் பிறக்க முடியும்னு அப்பா இருக்கார். அதே மாதிரி இந்திய மண்ணில் இந்திய சூழலில் இருக்கும் ஆன்மீகத்திற்கு உண்டான திறமை பல அந்நிய நாடுகளை வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்றதை நம்ம பார்க்கலாம். இந்தியாவை வந்து ஆள வந்த பிரிட்டன் உலகமெங்கும் சாம்ராஜ்யம் நிறுவினர். சூரியன் வந்து பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தில் அசமானதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டனுக்கு வந்து முதல் உலக சர்க்கார் நிறுவம் வாய்ப்பு இருந்தது அப்படின்னு பகவான் கூறியிருக்கார். அதாவது 100 ஆண்டுகளுக்கு மேலாக லண்டனை வந்து தன்னுடைய தலைநகராக இருந்து பாராட்டியது இந்த உலகமே. இங்கிலாந்து பல நாடுகளை விட்டு ஒரு பெரிய அரசை ஏற்படுத்தியதால் அங்க சூரியன் வந்து உஷ்ணமா இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம பகல்ல தான் வேலை செய்யறோம், சூரிய ஒளிதான் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. சோலார் கிட்ட சோலார் எலக்ட்ரிசிட்டி தான் ஒன்று பண்ணிட்டோம். இதுல என்ன காரணம்னா பகல்ல நம்ம வேலை செய்ய முடியாது. அவங்க அப்படி சுறுசுறுப்பாக இருப்பதால் தான் அங்கு சூரியன் உதயமாவதில்லை அஸ்தமாவதில்லை அப்படின்னு அப்பா இங்க எழுதிருக்காரு. அதாவது இதுக்கெல்லாம் என்ன காரணம், அவங்க எப்படி சுறுசுறுப்பா இருக்காங்க கடினமா உழைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்திய ஆன்மீகம்ன்றப்பா. அதாவது இந்தியாவை வந்து அவங்க ஆள வந்த பின் தான் இந்த உலகமெங்கும் பரவி சாம்ராஜ்யத்தை நிறுவினார்கள் அப்படிங்கிறாங்க. அது இந்திய ஆன்மீகத்தினுடைய சிறப்பு வந்து பிரிட்டனை மட்டும் பேரத்துல சைனா ஜப்பான் போன்ற நாடுகளையும் வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைய செய்ததுதான். அது சைனா வந்து 1962 வந்து இந்தியாவை தாக்கியது. அந்த தாக்குதலுக்கு முன்னால சைனாக்காரில் வந்து கல்கத்தாவில் அன்னை பார்த்தாராம். அன்னை வந்து சைனாக்கரில் பார்த்தோன்னா இந்தியர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் இந்தியர்கள் வந்து அதை கேட்கவில்லையா. இப்போ இந்தியர்கள் வந்து அதை கேட்காத போது அன்னை வந்து சைனர்களை பார்த்து திரும்பி ஊருக்கு போங்க அப்படின்னு சொன்னாராம். அவங்கள உடனே அதை கேட்டு சைனாவுக்கு போயிட்டாங்களாம். இது அப்பா என்ன சொல்றாருன்னா இந்திய ஆன்மீகம் அன்னையின் மூலமாக சைனாக்காரில் தோற்றுறதுங்கிறார். அன்னை சொன்னதை கேட்டு அவங்க உடனே ஊருக்கு போனது வந்து இந்திய ஆன்மீகம் அவர்களை தொட்டது அப்படிங்கிறார். அப்போ இதுக்கு என்ன பலன் கிடைச்சது சைனாக்காரர்களுக்கு? 1972 நிக்சன் வந்தார். சைனா வந்து அமெரிக்க நாட மார்க்கெட் ஆகிட்டு, அமெரிக்கா வந்து சைனா மார்க்கெட் ஆகிட்டு, இன்று சைனா வந்து அமெரிக்காவினுடைய மொத்த வருமானத்தையும் கடக்கக்கூடிய நிலையில உள்ளனருங்கிறார். இந்த இந்திய ஆன்மீக ஸ்பரிசனம் பட்டவுனே சைனாக்கு அப்படி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்துள்ளது. அதேமாரி 1945 ஜப்பான் வந்து போரை வந்து இந்திய எல்லைக்கு கொண்டு வந்தோம். அப்ப இந்தியாவுடைய ஆன்மீகம் வசிக்கப்பட்டதான். இன்று வந்து அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக உலகில் வந்து பெரிய வருமானம் உள்ள நாடாக ஜப்பான் மாறியது அப்படின்னு அப்பா சொல்றான். அது ஆன்மீகம் ஆழமாக மனிதனை திருவுருமாற்றம் அப்படிங்கிறார். இதுக்கு வந்து அப்பா எக்ஸாம்பிள் சொல்றார். ராஜா ராவ் எடுத்தோம்னா அவர் ஆங்கிலத்தில் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளராக விளங்கினார். அவர் அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தார். ராதாகிருஷ்ணன் எடுத்திருந்தா அவர் சரப்பட்டம் பெற்று வந்தார். ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தில் உறுப்பினரானார். இந்தியாவில் புது வாழ்க்கையில் உயர்ந்து விளங்கினார். சிபி ராமசாமி இருந்தா வைஸ்ராயினுடைய நிர்வாக கவுன்சிலில் சிறு வயதிலேயே உறுப்பினராக இருந்தார். இவர்களுடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் ஆதாரமாக இவளுக்கு பின்னால ஒரு ஆன்மீக அறிவோ அல்லது ஆன்மீக அம்சம் தாங்கிய ஒருவரோ இருந்திருப்பார்கள் அப்படின்னு அப்பா கூறுகிறார். அதாவது உன்னிப்பா கவனிச்சா ராஜாராமுடைய தந்தை வந்து ஒரு கோயிலில் தினந்தோறும் இரவு 1 மணி வரை தியானம் செய்வாராம். சிபி ராமசாமி தமிழ்நாட்டில் ஒரு மகான் குடும்பத்தில் பிறந்தவர். ராதாகிருஷ்ணன் வந்து வேதத்தில் வல்லுநராக இருந்தாராம். அதாவது ஒரு உயர்ந்த கல்வி கட்டுப்பாடு ஆன்மீகம் ஆன்மீக பின்னணி இதெல்லாம் வந்து சாதாரண மனிதர்களை அவர்களுடைய சகாக்களை விட பல மடங்கு உயர்த்துகிறது. அதாவது ஆன்மா வந்து முழுமையாக வெளிப்படும் பொழுது வாழ்க்கையில் ஒரு அபாரமான பலன் இருக்கும் அப்படிங்கிறார். அதாவது எப்படி இந்திய ஆன்மீக ஸ்பர்சனம் பட்டவுடன் சைனாவும் ஜப்பானும் ஒரு உயர்ந்த நிலைக்கு அடைந்ததோ அதே போல நம்முடைய ஆன்மா மற்ற ஜீவன்கள்லையும் மற்ற பொருட்களையும் பட்டா அதுக்கு வந்து உயர்ந்த பலன் கிடைக்கும்னு அப்பா வந்து புஸ்தகத்தில் இருக்கார். இப்போ சாதாரண ஒரு பஸ்ஸுக்கு போகிறோம், பஸ்ஸுக்கு போகும்போது கூட நம்முடைய ஆன்மா சைத்திய புருஷன் வாழ்க்கையில் வெளிவந்தால் வந்து நிலைத்தால் அதனுடைய வீச்சு அதிகம். நாம் என்பது அகந்தை, அதனுடைய வீச்சு வந்து நம்மோடு முடிந்து விடுகிறது. ஆனால் ஆன்மாவுடைய வீச்சு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவுங்கிறப்பா. நம்ம பஸ்ஸுக்கு போகணும் அப்படின்னு நினச்ச உடனே நம்ம ஆன்மா வாழ்க்கையில் வெளிப்பட்டிருந்தால் நம்ம ஆன்மா வந்து பஸ்ஸினுடைய ஆன்மா வீச்சு போடுமா. பஸ்ஸு அப்படிங்கிறது ஜடமானாலும் அதுக்கும் ஒரு ஆன்மா உண்டு. அது பஸ்ஸுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும். உடனே பஸ்ஸு வந்து நமக்குரிய இடத்த நம்ம இஷ்டப்படி நம்ம என்னப்படி அமைக்கும். நம்ம ஒரு முறை பஸ் வந்து காத்திருக்கோம், நம்ம வந்தா சந்தோஷப்படும், பஸ்ல வந்து இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலைமையே ஏற்படாது. ஏன்னா பஸ்ஸினுடைய ஆன்மா நம்ம அறிந்து நாடுவதால், நம் ஆன்மா பஸ்ஸின் ஆன்மாவோடு கலப்பதால், கலந்து நிறைவு ஏற்படுவதால் நிலையான வெற்றி நிறைவான வெற்றியாகி அடுத்த கட்ட சௌகரியத்தை நிலையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்பான். அதாவது நம்ம ஆன்மா இடத்தின் ஆன்மாவோடு தொடர்பு கொள்ளும் பொழுது இந்த மாதிரி ஒரு பயன் இருந்தா, நம்ம ஆன்மா மற்ற மனிதர்களுடைய ஆன்மாவோடு தொடர்பு கொண்டால் அது எப்படி பலனளிக்கும், அதிகமாகவே பலனளிக்கும். அதாவது நம்ம செயல்படும் பொழுது நம்முடைய குணங்கள் வந்து செயல்படுகின்றன. நம்ம குணம் வந்து மற்றவர் குணம் ஏற்றுக்கொள்கிறது, பலன் வந்து குணத்தினுடைய தன்மையை பொறுத்திருக்கு. அது குணங்கிறது என்ன, மனத்தில் உள்ள எண்ணங்கள், மனத்தில் உள்ள இடங்கள். அது வந்து பிறர் மனத்தோடு இணைந்து செயல்படும் பொழுது அது மனத்தினுடைய திண்மையை கொடுத்திருக்கு அப்படின்னா. பொதுவாக வந்து வாழ்க்கை வந்து உண்மைக்கு உரியதை கொடுக்காதான், ஆன்மா வந்து உண்மைக்கு உரியதை கொடுக்கும் அப்படின்னு. நம்ம ஆன்மா இன்னொரு ஆன்மாவோடு செயல்பட வேணும் சேர வேணும்னா என்ன பண்ணணும்னா, ஆன்மா வந்து ஆன்மாவயத்தோட ஆன்மாவுக்குரிய குணங்கள் மட்டும் இருந்தால் போதும் அப்படிங்கிறார். எப்படி வந்து உண்மை வந்து வாழ்வுக்கு உரியதை கொடுக்காது, ஆன்மா வந்து வாழ்வுக்கு உரியதை கொடுக்கும், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரப்பா. அதாவது நீங்க வந்து ஒரு அளவு கடந்த திறமையும் நாணயமும் உள்ள ஒரு மேனேஜராக இருக்கீங்க, அப்ப உங்களை யாரு பார்த்தாலும் எனக்கு வந்து இது போல மேனேஜர் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு பெரிய கம்பெனியா இருந்தா பணியும் என் கம்பெனிக்கு வரையா தேசம்பளம் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ரொம்ப அதிகப்படியாக நான் கொஞ்சம் கூட போட்டு தரேன் உனக்கு சம்பளம் அப்படிம்பாங்க. ஆனா உங்கள்கிட்ட உண்மை என்ன, முதலாளியாக கூடிய தகுதி, அந்த தகுதியுடன் மேனேஜாக இருப்பதால் திறமை இருக்கு. உங்களை யாருமே வந்து என்னுடைய கம்பெனிக்கு பார்ட்னர் ஆகுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா தொழிலாளன வாழ்வு வந்து மெய்யை ஏற்று பலன் தராது அப்படிங்கிறப்பான். ஆனா அதே சமயம் வந்து உங்க ஆன்மா வந்து வெளிப்பட்டா அது உண்மையாய் உள்ள இன்னொரு ஆன்மா அப்படின்னு போய் கலக்கும் போது அந்த முதலாளியை யாராவது இவங்கள்ட்ட ஆக்கிட்டு வருவாங்க, இல்ல அவரே வந்து இவங்களை வந்து பார்ப்பார், இவங்களை பார்த்தோன்னே என்னுடைய கம்பெனிக்கு பார்ட்னராக வாங்க அப்படின்னு. அதாவது ஆன்மா வந்து உண்மைக்கு உரியதை கொடுக்கும் அப்படிங்கிறது அப்பா இதை வந்து எக்ஸாம்பிளா சொல்றாரு. சரி, இந்த பிஎன் பேல யாராவது உண்மையா இருந்தாங்களா, ஆன்மாவை தொட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப டாசி வந்து மிரிட்டன்ல டான்ஸ் அரங்கில வந்து பரவாயில்ல ஆனா அழகி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எலிசபெத்துடைய மனம் வந்து டார்சியை வந்து மறுக்கிறது. டார்சி வந்து பாப்பறதுக்கு அழகாக இருந்தாலும் கர்வியாக இருக்கிறான், யாரோடும் பழகிறது இல்லை, தனியாகவே இருக்கான். ஆனா மற்ற பெண்கள் என்ன நினைக்கிறாங்க, டார்சி வந்து தன்னோட டான்ஸ் ஆட மாட்டானா, அவன் எப்படி பீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா எலிசபெத் வந்து அவனுடைய பணத்தை பற்றி கவலைப்படலை, உயர்ந்த கூட ஸ்டேட்டஸை பற்றியோ கவலைப்படலை, தன்னுடைய மனதிற்கு வந்து அவ வந்து உண்மையா இருக்கிறான். டாசியே ரெண்டு முறை வந்து டான்ஸ் ஆடுறாங்கன்னா அதுக்கு அவன் மறுக்கிறான். அது மட்டும் இல்ல, என்னை மணக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற போதும் அவனுடைய காதல் அந்தஸ்து பணம் பிறர்க்கரிய பேரு எல்லாமே அவளுக்கு வந்து தொடாத அளவுக்கு இருக்கு. ஆனா சில மாதம் கழித்து அத்தையோட பெம்பர்லிக்கு போறான். பெம்பர்லிக்கு போறும்போது அந்த மாளிகையில் இருந்த ஒரு பணிப்பெண் மூலமாக டாசியை பற்றி தெரிந்து கொள்கிறாள். அவள் வந்து இதுவரை தனக்கு கர்வியாக இருந்த டாசி உண்மையிலேயே இதமாக பழகக்கூடியவா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். அப்ப என்ன நினைக்கிறான்னா, தான் விரும்பி இருந்தா இந்த மாளிகைக்கு தலைவியாகிருப்பேன், இந்த அறையெல்லாம் எனக்கு பழகி போயிருக்கும், நான் வந்து என்னுடைய சொந்த வீடு போல அதை பாவித்துக் கொண்டு என்னுடைய மாமாவையும் அத்தையும் விருந்தாளி போல வரவேற்பிட்டிருப்பேன் அப்படின்லாம் நினைக்கிறான். அதாவது டாசியினுடைய உயர்ந்த பண்புகளை பற்றி மற்றவர்கள் வாயிலாக கேட்ட பொழுது அவளுக்கு அவன் மீது இருந்த ஒரு வெறுப்பு போய் ஆழ் மனத்தில் அவர் உண்மை ஏற்படுகிறது. அந்த உண்மை வந்து அவளுடைய எண்ணத்தில் வந்து பிரதிபலிக்கிறது. அந்த உண்மை என்ன பண்றதுன்னா, அவளது ஆன்மாவை டார்சியோட ஆன்மாவோட கலக்கச்சியது. டார்சி வந்து இரண்டு நாட்களுக்கு பின்னால் தான் வர இருந்த அவனை வந்து ஒரு நாள் முன்னதாகவே அங்கு வரவழைக்கிறது. அதாவது இந்த உண்மையா இருந்ததுடைய பலன் வந்து இது. இதே மாதிரி சிங்கப்பூர் இருக்குன்னா அப்பா என்ன சொல்றான், சிங்கப்பூர் வந்து சிறுநாடு, 272 சதுர மைல் பரப்புள்ளது. 14 மைல் நீளம், 26 மைல் அகலம். சென்னையை விட ஒரு சிறிய இடம். புதுவை மாதிரிதான் அளவுதான் அது இருக்கான். ஆனா அன்று வந்து இந்திய குற்றவாளிகள்லாம் சிங்கப்பூரை வந்து நிர்மாணம் செய்தனர். இன்று வந்து அதனுடைய பர்கேப்பிட்டா ஜிடிபி வந்து யுஎஸ்ஏக்கு சமமாக சில ஆண்டுகளில் வந்து உயர்ந்திருக்கிறது. அதே போல ஹாலந்து எடுத்தோம்னா, ஹாலந்து வந்து அமெரிக்காவுக்கு அடுத்த பணக்கார நாடு. பார்த்தாக்க இவங்க தான் வந்து சென்னையில் ராஜாஜி ஹால், கோட்டை என்று அழைக்கப்படும் கட்டடங்களை கட்டி வர்த்தகம் செய்தாங்க. அதாவது இந்திய ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டதால இன்னைக்கு ஹாலந்து வந்து அமெரிக்காவுக்கு அடுத்த முடியாது. பிரான்ஸ் எடுத்திருந்தோம்னாக்க அது புதுவை, சந்திரநாகூர், மாகி, ஏனாம் போன்ற இடங்கள்லாம் அரசாண்டனர். இது வந்து 1639 ஏற்பட்டது. 1789 பிரான்ஸ் வந்து ஐரோப்பாவை ஆண்டது. இது பிரான்சுக்கு இந்திய ஆன்மீகம் கொடுத்த பண்பு. இன்று வந்து உலகங்க அறிவு, விஞ்ஞானம், இலக்கியம், சிற்பம், மக்களாட்சி, ஓவியம் இதெல்லாம் வந்து வழங்குபவர் வந்து கிரீஸ். அதுதான் உற்பத்தியானது. ஆனால் அத்தனையும் வந்து கிரீஸ் எங்கே நிற்பது? பெர்ஷியா மூலம். பெர்ஷியா கேள் கொடுத்தாங்க, இந்திய ஆன்மீகம் கொடுத்தது. அதாவது பெர்ஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறத பின்னால் பார்க்கலாம் நம்ம. அதே போல உடந்து சட்டம் அப்படின்னு உழவுவது ரோமன் தான். இந்த ரோமாபுரி கிரீஸிலிருந்து பெற்ற ஞானத்தை சட்டமாக வடிவெடுத்து பெரும் சாம்ராஜ்யத்தை நிறுவி 500 ஆண்டுகள் வந்து ஆட்சி செய்யது. இன்னைக்கு நம்பர்னு சொல்றோம் இல்லையா, 0123 இந்த அராபிக் நம்பர்லாம் இந்தியாவில் தான் கண்டுபிடிக்கப்படுது. இப்போ மேற்சொன்னதை பார்க்கும்போது இந்திய ஆத்மாவுடன் தொடர்புகின்ற மற்ற நாடுகள் வந்து எவ்வாறு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தது. அது மட்டும் இல்லை, இந்தியாவுடன் தொடர்பு கொண்ட ஒரு நாட்டுடன் 3வது நாடு தொடர்பு கொள்ளும் பொழுது அதுவும் எப்படி ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தது அப்படிங்கிறது அப்பா வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கார். அது ரோமாபுரி சட்டம் அப்படிங்கிறது மேற்கு ஐரோப்பா முழுவதும் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ரோமன்ல தான் இன்னைக்கு சட்ட முறையை வந்து செயல்படுத்த அடிப்படையாக இருக்குது. இதுக்கு என்ன காரணமானதுன்னா, ரோமாபுரி மறைமுகமாக இந்திய ஆத்மாவுடன் கொண்ட தொடர்பு. எப்படி வந்து கிரீஸ் வந்து பெர்ஷியாவிலிருந்து ஞானத்தை பெற்றது அப்படின்னா, பெர்ஷியா வந்து இந்தியாவிலிருந்து ஆன்மீக ஞானத்தை பெற்றது. அதாவது பெர்ஷியாவுடைய கலாச்சாரம் வந்து தெற்கிந்தியாவில் குறிப்பாக வடஇந்தியாவில் ஒன்றி போயிருந்ததுதான். முஸ்லீம் சுல்தான்லாம் வந்து டெல்லியை தான் தலைநகராக கொண்டிருந்தார்கள். பெர்ஷிய மொழியை தான் அபிஷியல் லாங்குவேஜாக யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்திய ஆத்மாவோடு தொடர்பு கொண்டதால் பெர்ஷியாவுக்கு அந்த ஞானம் கிடைச்சிது அப்படிங்கிறார். அதே மாதிரி 0123 இந்த நம்பர்லாம் அரபிக் நம்பர்னு சொல்கிறோம். இது வந்து அரபியாலோ கண்டுபிடிக்கப்பட்டதோ அல்லது உபயோகப்படுத்ததோ இல்லை. இந்துஸ் வந்து 600 AD வந்து இதை கண்டுபிடிச்சி வளர்ச்சிகளை செய்தாங்க. அப்போ வந்து பெர்ஷிய கணித மாதிரிகள்லாம் இந்தியாவில் இருந்தாங்க. அவங்க தான் வந்து அராபி நாட்டுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் அதை எடுத்துருந்தாங்க. அயர்லாந்து வந்து ரோமாபுரி இல்லாத ஆட்சி செய்த காலத்தில் சுதந்திரமாக இருந்தது. ரோம சாம்ராஜ்யம் வந்து சட்டத்தால் வாழ்வை உயர்த்தியது. இங்கிலாந்தும் ஸ்காட்லாண்டும் அப்படி வந்து நாகரிகம் செய்தனர். ஆனால் அயர்லாந்து வந்து அந்த பலனை பெறவில்லைங்கிறப்பா. அப்படி நாகரிகம் எழுதும்போது 1000 AD முதல் இங்கிலாந்து சுதந்திர நாடாக மாறிய பொழுது நாகரிகம் உள்ள ஒரு நாடாக அது அமைந்தது. ஆனால் அயர்லாந்து மக்கள் வந்து பின்தங்கிய நாடாக மாறிட்டான். இங்கிலாந்தில் வந்து அயர்லாந்து மக்களை தாழ்த்தப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக நடத்தினர். இங்கிலாந்துடைய ஆட்சிக்குள்ள அயர்லாந்து வந்துவிட்டது. 1700 பின்னால் இங்கிலாந்து வியாபாரத்தால் வளம் புரிந்திய நாடாகி, காலனிகளுடைய நாடாகி ஐரோப்பாவில் ஒரு செல்வமிக்க நாடாக மாறியது. அயர்லாந்து வந்து வறுமையும் சிறுமையும் பெற்று கேலிக்குரியதாக கருதப்பட்ட நேரம், இங்கிலாந்து வந்து டாட்டஸின் நாடாகவும் அயர்லாந்து கத்தோலிக்க மக்களையுடைய நாடாகவும் இருந்தது. பிரதமரான பின்னாலும் தான் வந்து அயர்லாந்தில் பிறந்தவன் என்று கூற வெலிங்டன் வந்து வெட்கப்பட்டாராம். தென் அயர்லாந்து வந்து 1920 சுதந்திரம் பெற்ற பெண்ணும், கோபுரோல் இயக்கம் வந்த பெண்ணும், யூ அமையும் போதும் யூயுவிலா கடைசி நாடாக இருந்தது அப்படின்னா, அதாவது ஹோம் ரூல் அப்படின்னா அயர்லாந்து வந்து அது 1870 ஆரம்பிக்கப்பட்டது. அதன்படி அது தன்னை வந்து லண்டனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவித்துக் கொண்டு சொந்த திறமையால் சுதாரித்துக் கொள்ளுதல் தமிழ் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு முறையை பின்பற்றுவதுதான் இந்த ஹோம் ரூல் இயக்கம். அதே மாதிரி இந்த இயு எக்கனாமிக் யூனிட் அப்படிங்கிறது ஒரு 5 ஐரோப்பிய நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து 1957 தேசிய அளவில் ஒன்றுபட்ட ஒரு ஸ்தாபனத்தை, அதாவது எக்கனாமிக் யூனிட் அப்படிங்கிறத ஆரம்பித்தாங்களாம். இதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, வியாபார சந்தையில் பொருள்களை விற்பதோடும் இல்லாமல் சேவையும் செய்வது. இதில் வந்து கரன்சி வந்து ஒரே ஒரு கரன்சி தான் ஹீரோ. இதில் வந்து அயர்லாந்து வந்து அங்கம் வகித்தது. ஆனால் இப்படி இருந்தும் கூட அது முன்னேறவில்லை அப்படிங்கிறார். ஆனால் அந்த அயர்லாந்து வந்து எப்படி வந்து உயர்ந்த செல்வத்தை அடைஞ்சது அப்படிங்கிறது தான் அப்பா இல்லை கட்டில் எழுதுறார். அதுவும் இந்திய ஆன்மீகத்தோட தொடர்புங்கிறார். அதாவது அயர்லாந்தில் பிறந்த தாயாக இருக்கும், ஸ்காட்லாந்தில் பிறந்த தகப்பனாக இருக்கும் பிறந்த ஒருத்தர் 1970 ஆசிரமம் வந்தார். அவர் 1967 இந்தியாவுக்கு வந்து வரவழைத்தவர். தன்னுடைய முதலீடு வந்து 30 மடங்கு பெருகியதால் அவர் அழைத்தார். ஆனால் அந்த அயர்லாந்துக்காரர் வந்து பார்த்த அன்று அவர் வந்து திவாலாக்கி போய்விட்டார். அது அப்படிப்பட்ட ஒரு தரிசனமான ஒரு நிலைமை அயர்லாந்துங்கிறது அப்பா குறிப்பிடுறாருங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அமெரிக்க அன்பருக்கு இன்னொரு அன்பரை அறிமுகப்படுத்துகிறார். அந்த அன்பர் வந்து அறிமுகப்பட்ட தேதி வந்து ஜனவரி 19. ஆனால் அந்த அன்பர் வந்து ஜனவரி 26 தன் சொத்து புள்ளியும் இழந்து விட்டாராம். அதுக்கப்புறம் இந்த அயர்லாந்துக்காரர் வந்து 1990 கலிஃபோர்னியாவில் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேர்றார். வேலைக்கு சேர்ந்த 1 ஆண்டில் அந்த கம்பெனியை மூடிவிட்டாங்க. அதற்கு அடுத்த ஆண்டு இந்த அயர்லாந்துக்காரர் டொராண்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் போய் வேலையை ஏற்றுக்கொண்டார். 1 ஆண்டில் அந்த கம்பெனி திவாலா ஆயிட்டான். அதாவது அயர்லாந்து பஞ்சத்தால் அடிபட்டதால் 4 கோடி மக்கள் வந்து அந்த ஊரை விட்டு வெளியே போனாங்க. இப்போது வந்து அந்த ஜனத்தொகை வந்து 40 லட்சம் பேர். பஞ்சத்திற்கும் வறுமைக்கும் ஏழ்மைக்கும் தரித்திரத்துக்கும் ஏறு போனது தான் அயர்லாந்து. ஆனால் இந்த அயர்லாந்துக்காரர் வந்து 1970 முதல் 2000 வரை புதுவையில் இருந்தாராம். 2000 வந்து அயர்லாந்து இங்கிலாந்தை விட அதிக வருமானம் உள்ள நாடாக மாறிவிடும். அதாவது இந்த அயர்லாந்துக்காரர் இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்த பின்னு இங்கே ஒரு 30 வருஷம் தங்கியிருக்கும் போது இந்த 2000 அயர்லாந்து வந்து இங்கிலாந்தை விட அதிக வருமானம் உள்ள நாடாக மாறியது. இதுக்கு என்ன காரணம்னா, இது இந்திய ஆன்மீக சிறப்பு முத்திரை அப்படின்னு அப்பா இருக்கார். இவர் வந்து மேனேஜிங் கன்சல்டண்டாக இருந்தாராம். 1986 இவருடைய தின வருமானம் வந்து $1000. 1988 $2000. ஆனால் இன்னைக்கு வந்து இவர் அந்த தொழிலை விட்டுட்டு டாக்ஸி டிரைவராக தினமும் $100 சம்பாதிக்கிறாராம் அவர். அதாவது தரித்திரத்தின் சின்னமானவர் நம்பிக்கை மூலம் இந்திய ஆன்மீகம் வந்து அவரது நாட்டையே பணக்கார நாடாக மாற்றியது. அதான் இந்திய ஆன்மீகத்தினுடைய சிறப்பு அப்படிங்கிறார். 1921 எட்வர்ட் இளவரசனாக இந்தியா வந்தபொழுது அவர் இந்தியா வந்து பிரிஷ்காரம் செய்து கருப்பு கொடி காட்டி திருப்பி அனுப்பிச்சதான். 1938 இவர் இங்கிலாந்து மன்னரானபோது அமெரிக்க விவகாரத்தை செய்த சிம்சன் என்பவரை மணக்க அவர் முடிவு செய்ததால் பட்டத்தை தொடர்ந்தார். ஆன்மீக மருத்துவரை சிம்மாசனம் ஏற்கவில்லைங்கிறார். அதாவது இந்தியாவுக்கு வந்து தஞ்சம் புக வந்த எட்வர்ட் இளவரசரை இந்தியா வந்து பகிஷ்காரம் செய்தது. இந்தியா வந்து ஒரு ஆன்மீக நாடு. இந்த ஆன்மீக மருத்துவதனால அவருக்கு சிம்மாசனம் ஏற முடியவில்லை அப்படிங்கிறார். ஆனால் அதே சிங்க அப்பா வந்து புஷ்பாஞ்சலி என்னன்னா, சாம்ராஜ்ய அதிபதியையும் தலைவணங்கக்கூடிய சக்தி ஆன்மீகத்திற்கு உண்டுங்கிறார். அதாவது சாம்ராஜ்ய அதிபதியும் ஆன்மீகத்துக்கு தலைவணங்குவான். எல்லாம் தெரியும் அலெக்சாண்டரை பற்றி. அலெக்சாண்டர் வந்து ஒரு மாபெரும் புகழ்பெற்ற வீரன். அவன் இந்தியாவில் வெற்றிக்கூடிய நாட்டி கொண்டிருந்த காலத்தில் ஒரு பெரிய மகானை பற்றி கேள்விப்படுறான். ஒரு வேலையாளருக்கு மட்டும் அந்த மகான் வந்து என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அந்த மகான் வந்து இந்து மதம் சேர்ந்தவரா அப்படின்னு தெரியல அப்படின்னு அப்பா இருக்கார். அந்த அவன் வேலைக்காரனா அந்த மகான்கிட்ட போய் சொல்றான், இந்த மாதிரி அலெக்சாண்டர் வந்து பார்க்க சொல்ற அப்படிங்கிற. அப்ப வந்து அந்த மகான் சொன்ன பதில் வந்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துதான். அவர் என்ன சொல்றாரா, நாங்க இருவரும் சந்திப்பதுல வந்து யாருக்குமே பலன் இல்லை, அலெக்சாண்டரிலிருந்து நான் பெறக்கூடியத ஒண்ணும் இல்லை, என்னுடைய அறிவோ ஆன்மீகமோ அவருக்கும் பயன்படாது, அதனால நான் வந்து அவர் பார்க்கறதுல பிரயோஜனமே இல்லை அப்படின்னு பதில் சொல்றான். இதை போய் வந்து அலெக்சாண்டர் போய் அந்த ஆள் சொல்றான். அலெக்சாண்டர் வந்து அப்படிப்பட்ட பதிலை கேட்டவுடன் அப்படிப்பட்ட ஒரு மகானை பார்க்க வேண்டும் என்று நினைத்து இங்க வந்து அவரை வந்து சந்திக்கிறானோ. இதுதான் அப்பா என்ன செய்யறான்னா, ஆன்மீகம் வந்து சாம்ராஜ்ய அதிபதியும் தலைவனங்க செய்யும். அதே மாதிரி உலகத்துல வந்து அகிம்சைய பிரபலப்படுத்தியவர்கள் ரொம்ப குறைவு. சாம்ராஜ்ய தலைவனுக்கு அகிம்சைங்கிறது ஒத்து வராது. பெரிய சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி பெரும் போராட்டங்கள்லாம் வெற்றிகரமாக நடத்தி வெற்றிக்கு மட்டுமே உரியவன் என்று தன்னை நிலைநாட்டிய அசோக சக்கரவர்த்தி என்ன செய்யறாருனாக்க, போர்க்களத்துல ஹிம்சையை விட்டு அகிம்சையை உபயோகிக்க முடிவு செய்யறார். இது போன்ற நிகழ்ச்சி வந்து உலகில் நடந்ததில்லைங்கிறப்பா. அவன் எடுத்த முடிவு வந்து ஆன்மீகத்திறன் வாய்ந்த முடிவு, சேனாபலத்தை விட அதிக பலம் வாய்ந்த ஒன்று. பல் போன கிழப்பொழி வந்து சைவத்தை மேற்கொள்வது போல இல்லை இது அப்படின்னு. இது வந்து அசோகனுடைய உயர்வு, ஆன்மீகத்தினுடைய திறன், ஆயுதங்களை மடக்கக்கூடிய தகுதி அப்படிங்கிறார். இங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, ஆன்மீகம் வந்து அசிவாரத்துல தெரிந்துள்ள இந்த நாட்டினுடைய திறனையும் தலைமையையும் உணர்ந்து அதை கருதினால் அது வெளிப்படும், அதனுடைய உயர்வை வந்து உலகம் ஏற்றுக்கொள்ளும், அதனால் உலகம் வந்து பயனடையும் அப்படிங்கிறார். கிபி 324 அலெக்சாண்டர் வந்து இந்தியா மீது படையெடுத்தார். அந்த படையெடுப்பால கிரீஸ் வந்து இந்தியாவினுடைய ஆன்மீக சூழலால் தீண்டப்பட்டது. கிரீஸினுடைய ஞானம் வந்து ஐரோப்பா முழுவதுமே 1500 பின்னால பரவியது. இன்று வந்து உலக ஞானம் அப்படின்னு அறிவது கிரீஸ் வந்து இந்தியாவிலிருந்து பெற்ற ஆன்மீக ஞானம் அப்படிங்கிறார். தென்னிந்தியா முழுவதுமே பாறையால் இருக்கு, 70 மேல போனா பாறை தான் இருக்கு. ஆனா அன்பர் விவசாயம் செய்யும் இடத்துல 600 வரை நீர் உள்ளது. கங்கை சமவெளியில போனா 1500 வரை பாறை இல்லை. எதை குறிக்குதுன்னா, நீர்வளம் நெஞ்சின் உணர்ச்சியை பிரதிபலிக்கிறது, உணர்ச்சி வந்து ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற. மழை வரல மழை வரலன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம தான் காரணங்கிறப்பா. அதாவது மழை அருள் என்பது ஆன்மீகம், தண்ணீர் அப்படிங்கிறது உணர்ச்சிக்கு உரியது. மனம் வந்து உணர்ச்சி பெருக்கால் நிறைந்திருக்கும் பொழுது தேவைக்கு மிந்திய அளவில் தண்ணீர் வந்து அபரிமிதமாக கிடைக்கும். நீர்வளம் உள்ள உள்ள குடும்பங்களை பார்த்தா வந்து ரொம்ப பாசத்துடன் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அப்ப தண்ணீர் பற்றாக்குறைக்கு ஒரு நிரந்தர தீர்வு உண்டு அப்படிங்கிறது இருந்து புரியுது. ஆனா உணர்ச்சிகளை நம்ம வந்து கட்டளையிட்டு வளர்க்க முடியுமானா, முடியாது. அப்ப எப்படி இதை வந்து நம்ம உணர்ந்து கொள்வது? அதாவது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால 100 ஒரு முறை தான் வறட்சிங்கிறது வரும். ஆனா அந்த 20 நூற்றாண்டுல கிட்டத்தட்ட சுமார் 60 முறை வறட்சி வந்திருக்கான். இந்த வறட்சி அதிகரிப்பது என்பது ஆன்மீக நோக்கில் மனிதன் வந்து இறைவனிலிருந்து விலக்கி கொண்டிருக்கிறான் என்பதைத்தான் தெளிவுபடுத்தி இருக்கிறார்ப்பான். அதாவது வெளியில் ஏற்படும் வறட்சி மனிதனுடைய இதயத்தில் அன்பின் ஊற்று வறண்டு விட்டதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படிங்கிறார். ஸோ அந்த வறட்சிக்கு பின்னால் இருக்கும் ஆன்மீக காரணத்தை நம்ம புரிந்து கொண்டு மக்கள்லாம் வந்து சிருஷ்டிகர்த்தாவான இறைவனின் மீது கருணை கொண்டு கருணை உள்ளம் நிறைந்த நினைவுடன் மனதை செலுத்தினால் பருவ காலம் இல்லாத பொழுதும் எல்லா தூய்மையான மனத்தோடு மக்கள் யாவரும் இடைவிடாத வருணதிபம் செய்வது போன்றும் அதிக மழை பெய்யும் அப்படிங்கிறார். அதாவது ஐரோப்பாவில் வந்து பிரம்மத்தை வந்து அப்சல்யூட்னாங்க, இந்தியாவில் வந்து பரபிரம்மம் அப்படிங்கிறாங்க. சத்தியத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தால் மழை வந்து இப்படி பருவம் தவறியும் பெய்யும். அரிதானது வந்து தண்ணீர் அல்ல, மனிதனுடைய உணர்வுகள் அப்படிங்கிறது. அதாவது இந்த உணர்வுகள் வந்து ஆன்மீகத்தை வெளிப்படுத்தும் அப்படின்னு. ஒரு ரஷ்ய வீரன் வந்து இரண்டாம் உலக போருக்கு போறான். திரும்பி வரும்போது தன்னுடைய மனைவி வந்து தனக்கு விசுவாசமாக இருந்ததை நினைத்து ரொம்ப உள்ளம் பூரிக்கிறானான். அவன் வந்து நலவன்பா படிச்சிருக்கான் இங்கிலீஷ்ல. இந்த தமயனியனுடைய கற்பு, விசுவாசம், சத்தியம், பிரியம் இத்தனையும் பார்த்து இது எல்லாமே தன்னுடைய மனைவியில இருப்பதை கண்டு உள்ளம் பூரித்து இந்த நலவன்பாவை அவன் ரஷ்ய மொழியில மொழிபெயர்ப்பான். அப்பா என்ன சொல்றாருன்னா, பெண்ணினுடைய கற்பு ஆன்மீக வாழ்வை அவளுக்கு தருகிறது, கற்பு கருத்திக்கு அவள் கற்பு மோட்சம் பெற்று தருகிறது. கற்பு என்பது பெண்மையின் ஆன்மீக சின்னம். அதே மாதிரி ஒரு பெருநெறிய நம்ம கடைபிடிச்சாலும் ஆன்மீகம் வழிபட்டு நம்முடைய பிரச்சனை விலகும். அதாவது திரு பென்னட் வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லாத நேரம் தன்னுடைய மகளுக்காக செலவை தான் ஏற்க முடிவு செய்த அவருடைய பெருநெறி அங்க ஆன்மீகத்தை வழிபடுது. கற்பு வந்து பெண்ணிற்கு பண்போட நெய் அப்படின்னு தமையனுடைய கதையில் அப்படின்னா விசேஷம் இருக்கு. இங்க எப்படி ஆன்மீகம் வந்தது, ஆன்மா வழிபடுதுன்னா, தமையந்தி எப்படி நீங்க படிச்சிருக்கீங்க, தமையந்தி வந்து விதர்பாராஜ்யத்தினுடைய இளவரசி, அவர் வந்து நலன் அப்படிங்கிறதான் மணக்க விரும்புகிறார். ஸோ ஒரு சுயவரம் ஏற்பாடு செய்கிறான். இந்த சுயவரத்துக்கு வந்து இந்திரன், வருணன், அக்னன், யமன் இவங்கெல்லாம் போய் அவளை மணக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. அப்போ அவெல்லாம் வந்து நலனை கூப்பிடுறாங்க. நலனை கூப்பிட்டு நாங்கள்லாம் சுயம்பரத்துக்கு வரோம், எங்களில் யாராவது ஒருவர் வந்து தேர்ந்தெடுத்து வந்து அப்படின்னு விரும்புகிறாங்க. நலனும் போய் அங்கே சொல்கிறான் தமிழ்ந்திட்ட. இப்போ தமிழ்ந்து சொல்கிறான், நான் வந்து அவங்களாம் மதிக்கிறேன், இருந்தாலும் நான் வந்து முன்னர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிறான். அப்போ திரும்பி வர்றாங்க, யமன் இருணன் மந்திரன் என்ன பண்ணுறாங்க, இதுமெல்லாம் நலன் மாதிரியே வேஷம் போட்டு சுயம்பரத்துக்கு போகிறாங்க. அப்போ நான் நலனும் அங்கே, ஆனால் நலன் வந்து மனித பிரிவி, இவங்கெல்லாம் தெய்வம் ஒருவர் இருக்காங்க. ஸோ நலன்கிட்ட வந்து இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பூர்ணத்துவத்தை இல்லை, அந்த பூர்ணத்துவம் இல்லை, அதை கண்டுபிடிச்சி வந்து தமயந்தி நலனை வந்து தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனால் தமயந்தியோட சுயம்பரத்துக்கு தனி பகவானும் போகிற, ஆனால் அவர் கொஞ்சம் லேட்டாக போயிடுறார். காலதேவந்தமாக போனதுனால அங்கே கலந்துக்க முடியல. அந்த இந்திரன் வருணன் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறார். அப்போ சனி பகவான் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது நலனையும் தமயந்தியும் பழி வாங்கணும், அதுக்குன்னு ஒரு சான்ஸ் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறார் சனி பகவான்னா, நலனுடைய வீட்டுக்கு வேலைக்காரனாக போயிருக்கார். வேலைக்காரனாக போனால் ஏதாவது ஒரு தப்பு செய்யும்போது நான் தண்டிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். ஒரு நாளைக்கு நலன் என்ன பண்ணுறாருன்னா, பூஜை அறிக்கை போகும்போது கால்களை கழுவாமல் அவசரமாக போயிடுவான். அதை ஒரு காரணமாக வச்சுட்டு சனி பகவான் வந்து நலனை என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய சகோதரனோட சுதாட்டம் ஆடு அப்படிங்கிறார். சுதாட்டத்தில் நலன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை இழந்துட்டான். நலன் வந்து தன்னுடைய துரதிருஷ்ட வசத்தால் தமயந்தி வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு மறைஞ்சு போயிடுறான். அவளை விட்டு போயிடுறான். அவளை விட்டு போனோன்னு காட்டுக்கு போகிறான். அப்போ வந்து ஒரு நாகாக்கர்கடா அப்படிங்கிற ஒரு அரசரை வந்து தீயில காப்பாற்றுறான். அப்போ தீயனை காப்பாற்றும் போது அந்த நாகக்கட்டா வந்து அவரை கடிச்சிருது. அப்போ அவன் கேட்க, நான் அவனை காப்பாற்றினே, நீ வந்து என்னை கடிச்சிட்டு என்ன ரிவார்டாது அப்படிங்கும்போது, நீ வந்து பூரணமானவனாக இருந்தால் இந்த விஷம் வந்து அவனுக்கு ஒன்றும் செய்யாது அப்படிங்கிறார். அவனை வந்து விஷம் ஒன்றும் செய்யலை, ஆனால் அதுக்கு பிறகு தான் அவனை சித்திரக்குரனாக மாறிட்டான். அப்போ அவனுக்கு பேர் வந்து பகவான் பேர். நலன் வந்து தமயந்தி விட்டு போனோடனே தமயந்தி வந்து சேடி அப்படிங்கிற ஒரு இளவரசிட்ட போய் வேலைக்காரியமாக இருக்கான். அப்பா அவருடைய அப்பா வந்து கண்டுபிடித்து தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்து போயிடுற. அப்படி அழைத்து போனோடனே தமயந்திக்கு வந்து தெரியல நலன் எங்கே இருக்கான்னு. தெரிய உடனே ஒரு போலியான ஒரு சுயம்பரத்துக்கு ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு ஏற்பாடு செய்கிறான். அந்த போலியான சுயம்பரத்துக்கு நலனுடைய எஜமானன், அவர் பேர் யதுபர்ணரிஷி அரசன் பேர், அவரும் போகிறதா பிளான் பண்ணுறார். அவர் தன்னுடைய எஜமானிட்ட போகும்போது அவர் அந்த எஜமானன் என்ன பண்ணுறாங்கன்னா, நலனுக்கு வந்து அந்த நலனாக்க என்ன அந்த பகுக்கா அப்படிங்கிற சித்திரக்குழுனுக்கு சூதாட்டத்தில் உள்ள நுணுக்கங்கள் எல்லாம் தெரிவிக்கிற, அவன் எல்லாம் கத்துன்றான். அதில் அப்படி கதை முடிக்கும்போது அவன் விஷத்தை கக்கிடுறான். உடனே சனிபவன் என்ன பண்ணுறாருன்னா, நலனை வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டுற. ஆனால் அந்த சுயம்பரத்தை அன்னைக்கு சமைக்கிறதுலாம் நலன் தான். ஸோ நலனுடைய சுவை வந்து தமயந்திக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த சுவையினுடைய உணவின் சுவையின் மூலமாக இந்த சமைச்சது யாருன்னு கண்டுபிடிச்சி நலன் தான்னு நலனோட சேர்ந்துன்றாளாக. தமயந்தனுடைய கற்பு வந்து விசுவாசம், சத்தியம், இந்த உண்மையெல்லாம் எப்படி ஆன்மீகத்தில் வெளிப்பட்டு ஆன்மா வெளிக்குணர்ந்து அவளுக்கு நலனை திருப்பி கொடுத்ததுங்கிற அந்த கதை. ஸ்ரீ அன்னை வந்து ஒரு முறை திருமூர்த்திகளையும் குழந்தைகளாக மாற்றி வரும் அனுசுவாயை பற்றிய ஒரு திரைப்படத்தை பார்த்தாராம். ஸ்ரீ அன்னை வந்து அனுசுயாவினுடைய சக்தியினை, அதாவது அவள் வந்து சத்திய ஜீவனை பிரம்மத்தை வந்து பிரார்த்தனை செய்து வரவழைத்து கடவுளுடைய முன்கோபத்தை ஒன்றுமில்லாமல் செய்ததை பார்த்து வியந்து அது ரொம்ப விரும்பத்தக்கதாக இருந்தது அப்படின்னு கூறினதாக அப்பா வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹாஸ்பிட்டலில் இருந்தார். கற்பு வந்து ஆன்மீக திறனை வெளிப்படுத்தும் திறன் உள்ளது. கற்புக்குரிய அம்சங்கள் பலவாகும். அதை வந்து இரண்டு அம்சங்களாக எண்ணமோ அதனுடைய நல்ல தன்மையாக நல்ல எண்ணமோ ஒன்றாகும்னு அப்பா இருக்கார். கற்பு உள்ள இடத்துல ஆன்மீகம் வெளிப்படுவது போல நல்ல எண்ணம் உள்ள இடத்துலையும் ஆன்மீகம் வெளிப்பட்டு ஐஸ்வரத்தை கொடுக்கும், பிரச்சனையை தீர்க்கும். இதுக்கு வந்து பிஎன்பியில் நிறைய இடம் இருக்கு. 27 வயதாகிய சார்லட் வந்து அழகற்ற பணமில்லாமல் இருக்கும் இவள், தனக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினைக்காம ஜேனுக்கும் பிங்கிலிக்கும் கல்யாணம் நடக்கணும், எலிசபெத்துக்கும் டார்ச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணம் வச்சிருக்கா. இந்த நல்ல எண்ணத்திற்கு ஆன்மீகம் வந்து கொடுத்த பரிசு என்னன்னா, இந்த கதைகளில் அவளுக்கு தான் முதல்ல கல்யாணம் நடக்கிறது. காலின்ஸ் மூலம் ஃபைனான்சியல் செக்யூரிட்டி வருகிறது. பென்னட்டுக்கு பின்னால சொத்து முழுவதுமே காலின்ஸுக்கு போகிறதுனால இதை விட அதிகமான சொத்தும் அவளுக்கு கிடைக்கும். அதே போல் எலிசபெத் வந்து ஜெயனுக்கும் கல்யாணக்கும் ஜெயனுக்கும் பிங்கிலிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணம் இருக்கு. ஜெயனுக்கும் கல்யாணம் பிங்கிலிக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு சமயத்தில் டார்சி வந்து பிங்கிலிய வந்து லண்டனுக்கு அழைச்சிட்டு விடுகிறான். அதை கேள்விப்படுற அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதுக்கு பின்னால் டார்சி வந்து ஹன்ஸ்வர்லா பார்த்து என்ன மணந்து கிடையாங்கும் போது யாரை மணந்து கொள்ளலாம் மணந்து கொள்வேன் உன்னே மணந்து கொள்ள மாட்டேன் அப்படின்றான். ஏன்னா அப்போ என்ன சொல்கிறான்னா, அவன் நீ வந்து டார்சியை வந்து டார்சியை வந்து நீ பிங்கிலிய லண்டனுக்கு அழைச்சின்னு போயிட்ட, அதனால் ஜீவனுக்கு வருத்தம் எனக்கும் வருத்தம், எங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷத்தையும் கெடுத்துட்டேன், அதனால் உன்னை மணந்து கொள்ள மாட்டேன்னு அப்படின்ட்டு. அதாவது அவளுக்கு வந்து நல்ல எண்ணம் இருந்தது. அப்போ அவள் ரெண்டு பேருக்கு பிளான் நடக்கணும்னு. இந்த நல்ல எண்ணம் என்ன ஆகுது, ஆன்மீகம் எப்படி வெளிப்படுறதுன்னா, பின்னால் டார்சியே அவளுக்கு கணவனாக கிடைக்கிறான். இப்போ எப்படி வந்து இந்த நல்ல எண்ணம் கற்பு அப்படிங்கலாம் ஆன்மீகத்தை வெளிப்படுத்துறதோ, அதே போல் ஒரு உயர்ந்த நெறியை பெருநெறியை நம்ம கடைபிடிக்கும் பொழுதும் அங்கே ஆன்மீகம் வெளிப்படுங்கிறப்பா. இதுக்கும் பிஎன்பியில் உதாரணம் சொல்லலாம். மின்னட்டு வந்து பொறுப்பியே ஏற்பதில்லை, குழந்தைகளை சரியாக வளர்க்குறதில்லை, நல்ல கவனத்தை வைத்து பாடம் சொல்லித்தரதில்லை, லீவு நாளில் பியானோ போன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் சொல்லித்தரதில்லை. இப்படி பொறுப்பு இல்லாமல் தான் அவர் இருக்கார் பிகினிங்கில். ஆனால் லிடியா விக்காமட ஓடி போட உடனே பொறுப்பு எடுத்துட்டு தேட போகிறார், அவர் வந்து கிடைக்கல. அதுக்கு பின்னால் கவர்னர் லெட்டர் வருது, லிடியா விக்காம கண்டுபிடிச்சிட்டோம், அது கல்யாணத்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் பணம் தர வேண்டாம், சம்மதம் கொடுத்தா போதும் அப்படின்னு லெட்டர் வருது. இப்போ அவர் நினச்சி பார்க்குறார், இந்த கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு $10,000 செலவழிக்க வேண்டியிருக்குமே, ஆனால் இப்படியாவது அதை திருப்பி கொடுத்துடணும். இவருக்கு வந்து வருஷ வருமானமே $2,000 எவ்வளோ சேமித்து எத்தனை வருஷம் கழிச்சு அவர் திருப்பி கொடுப்பார். ஆனால் அதை பற்றிலாம் அவர் கொல்லப்படல, இந்த பணத்தை ஏற்கனவே நம்ம திருப்பி தரணும் அப்படிங்கிற ஒரு பெரு நெறியை வந்து அவர் ஏற்றுக்கொண்டதனுடைய பலன். அங்கே ஆன்மீகம் எப்படி வெளிப்படுதுன்னா, அதுக்கு பின்னால் டார்சியே அவருக்கு மாப்பிள்ளையாகி டார்சி தான் இதெல்லாம் செலவு பண்ணான்னு தெரிஞ்சு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியமே அவருக்கு ஏற்படல. இதுதான் அவருக்கு கிடைத்த பலன். அதே மாதிரி டார்சி என்ன பண்ணுறாருன்னா, அந்த லிடியா விக்காமோட ஓடி போயிடுறாருன்னா அதுக்கு பல காரணம் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, டார்சி ஒரு கான்ஷியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறார். நடந்த தவற்றை வந்து சரி செய்யுது, பரிகாரம் செய்ய முன் வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய நெறி. இந்த நிகழ்ச்சிக்கு பல பேர் காரணமாக இருக்காங்க. ஆனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த விக்காம் வந்து ஜார்ஜியானோட ஓடி போகும்போது தான் தடுத்தது அந்த சம்பவத்தை இது வரைக்கும் மூடி வச்சோம், அந்த மூடி வச்சது தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணமாக இருக்கிறது, இது சொல்லியிருந்தா இது நடந்திருக்காது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து லீயா விக்காமலை கண்டுபிடிச்சி கல்யாணத்தில் செஞ்சு அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து அவனுடைய கடனெல்லாம் அடித்து, அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாரு கார்டன் ஆகிட்டோம்னாக்க, இந்த செலவெல்லாம் நான் செஞ்சதாக நீங்கள் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியத்தை வாங்கிக்கிறார். இது வந்து ஒரு பெரிய நெறி. இந்த ஒரு பெரிய நெறிக்கு ஆன்மீகம் என்ன பரிசு கொடுத்தது அவளுக்கு, என்ன மனக்கறியா அப்படின்னு சொல்லும்போது எலிசபெத் என்ன சொல்கிறான்னா, யூ இது லாஸ்ட் பர்சன் டு மேரி அப்படிங்கிறா, நான் மணக்கவே முடியாதுங்கிறா. ஆனால் அப்படிப்பட்ட டார்ச்சியை வந்து பின்னால் வந்து அவருக்கு வந்து மனைவியாக கிடைக்கிறது. எப்படின்னா இந்த ஒரு பெரிய நெறி வந்து ஆன்மீகத்தில் வெளிப்பட்டு செயல்படுகிறது. உலகில் வந்து எது நடக்க வேண்டுமானாலும் ஆசிரியர் நடக்கணும் அப்படிங்கிறதான் அன்னை குறிக்கிறார். இன்று வந்து இந்தியா வந்து உலகில் அரவிந்த ஆசிரமாகிவிட்டது. இந்திய சுதந்திரமும் பசுமை புரட்சியும் வந்து உலகில் வந்து பரவின. 1947 பின்னால இந்தியன் வந்து விழித்து கொண்டு ஆர்ப்பாட்டம் அட்டகாசங்கள்லாம் செய்கிறான். உலகமே விழித்து கொண்டு மனித சமுதாயத்தை எடுத்தறியும் ஹிப்பி இயக்கத்தை அமெரிக்காவில் உற்பத்தி செய்யுது. அதனுடைய சிகரம் வந்து டாம் பீட்டர்ஸ் நடக்கும். பணத்தில் வந்து பில்கேட்ஸும் ஸ்டீவ் ஜாபும் எழுந்தனர். இந்திய சிகிச்சை வந்து ஒரு மயிரடை வளர்ந்தது. அதாவது கூலி வந்து 15 பைசாலிருந்து 1 ரூபாய் ஆயிற்று. உலகத்தில் அதுக்கு பின்னால் செல்லும் கொய்த்தது. இன்று வந்து அந்த கூலி வேலை வந்து 1 நாளைக்கு 600 ரூபாய். அமெரிக்காவில் வந்து டாக்ஸி டிரைவர் வந்து தினமும் 12,000 ரூபாய் வந்து சம்பாதிக்கிறான். இந்திய குற்றவாளிகள்லாம் கட்டிய சிங்கப்பூர் அமெரிக்க செல்லுநிலையை தொட்டு எட்டியது. இந்திய மண் ஒன்றுபட அந்நியனை வந்து இயற்கை இங்கே அழைத்தது. 1881 இந்தியாவில் உள்ள எல்லா பகுதிகளும் ஒன்றுபட்டன. அமெரிக்கா வந்து மாநிலங்கள் 52 இணையும் முயற்சியை எதிர்த்து தென் மாநிலங்கள்லாம் போரிட்டு அடிமைகளை வந்து சொத்தாகத்தரும் உரிமையை நிலைநாட்ட விரும்பினர். அடிமையின் சுதந்திரமும் 52 மாநில ஒற்றுமையும் ஒரே சட்டத்தால் நிறைவேறியது. இந்திய மண் ஒன்றுபட்டால் உலக ஒற்றுமைக்கு அது வித்துங்கிறப்பா. பல நூற்றாண்டுகளாக போர்மயமான ஐரோப்பா 1945 பின்னால நிலக்கரி இரும்பு இவைகளுக்காக ஒன்றுபட விரும்பி கொஞ்சம் கொஞ்சமாக எக்கனாமிக் யூனிட்டை வந்து அமெரிக்கா வந்து உதாரணத்தை பின்பற்றவும், அதுக்கு பின்னால யூஎஸ்எஸ்ஆர் கொஞ்சம் கொஞ்சமாக சரியவும், 1990 வந்து வல்லரசுகள் போராட்டமான கோல்டு வார் சூரியனை கண்ட பணி போல மறைந்தது, டென்ஷன் மறைந்ததுங்கிற. இன்டர்நெட் வந்து உலக ஐக்கிய கருவியாக எழுந்தது. பசுமை புரட்சியில வந்து இந்தியன் விழிப்புறம் அறிகுறிகள் தென்பட்டன. மைக்ரோ கிரெடிட் அப்படிங்கிற நிறுவனம் வந்து பெண்களுக்கு சிறு கடனுதவி தரக்கூடிய பெரும் முயற்சியை பங்களாதேஷில் வெற்றி பெற்ற யூனிசெஃப்க்கு நோபல் பரிசு கிடைத்தது. ப்ராஸ்பரிட்டி 2000 இந்தியாவில் 1 கோடி வேலை வாய்ப்பு எழுப்பலாம் என ICPF மூலம் சர்க்காருக்கு 1992 கூறியதை சர்க்கார் ஏற்றது. இந்த திட்டத்தை கூறியதே நம்மளுடைய சொசைட்டி தான். 2000 இதை வந்து 180 மாவட்டங்களில் சோதனை செய்தனர். இன்று வந்து இது நாடு முழுவதும் செயல்படுகிறது. உலகம் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தை அறிய பெறும் வாய்ப்பு வந்து ஏற்படக்கூடிய முயற்சியை கைக்கொண்டு அந்த அசிவாரமான எக்கனாமிக்ஸை இன்று புதிய கோணத்தில் ஆராய முற்பட்டதால் 1929 முதல் உலகை வதைக்கும் பொருளாதார நெருக்கடியும் வேலையில்லா திண்டாட்டமும் அடியோடு ஒழியும் ஒரு நிலை உருவாகிவிட்டது. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த புதுகையில் ராத்திரி காமிப்பாங்க அட்வர்டைஸ்மெண்ட், நான் பார்த்துருக்கேன். மகாத்மா காந்திக்குன்னு வேலையில்லா திட்டம் அப்படிம்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா அந்த மகாத்மா ஒரு வேலி வருவார், மகாத்மா காந்தியின் வேலையில்லா திட்டத்தில் நான் வந்து பதிவு பண்ணிருக்கேன் கப்ப வேலை தரும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை நீ வெயிட் பண்ணு, வேலை வந்தால் அவன் கூப்பிடுவேங்கிறான். அப்போ அவன் சொல்கிறான் அந்த மகாத்மா காந்திக்கின் வேலையா திட்டத்தின்படி 15 நாட்களுக்குள்ளே வேலை வாங்கி தரணும், இல்லைன்னா மாத வருமானம் தரணும், நீ எப்போ தர. அதாவது அப்படி ஒரு திட்டம் இருக்கும். அதாவது இந்த வேலையில்லா திண்டாட்டங்கள் வந்து கண்டிப்பாக ஒழுங்க போகிறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி அந்த பேப்பர் டிவியில் காமிக்கிறாங்க. அதனால் அப்போ அங்கே ஏறா இந்த வேலையில்லா திண்டாட்டங்கிறது சீக்கிரமாக ஊரை விட்டே போயிடும் அப்படிங்கிறார். இவைகளை திருவுரு மாற்றம் இழந்து பொருளாதார அடிப்படையில் உலகம் வந்து புதுமையாக உருவாகும் மேலே வந்து ஐரோப்பாவில் எழுது அப்படிங்கிறார். வாய்ப்புகள்லாம் அபரிமிதமாக நடந்த அமெரிக்க நாட்டினர் இந்தியாவுக்கு வந்து தங்கள் நாட்டில் இல்லாத தொழில் வாய்ப்பு இந்தியாவில் இருப்பதை காண்கின்றனர். 20 லட்சம் வருமானம் செலவானியாகும் அமெரிக்க கம்பெனிக்கு 40 லட்சம் வருமானமும் 90 கோடி தொழில் வாய்ப்பும் இந்தியா அளிப்பது அப்படின்னு இந்தியா சொன்னது. அதாவது இன்னைக்கு அமெரிக்க பீப்புளெலாம் வந்து தொழில் முன்னாடி போட்டு இந்தியாவில் தொழில் ஆரம்பிக்கிறாங்க. உலகெங்கிருந்தும் 80 லட்சம் இளைஞர்கள் வந்து அமெரிக்காவிற்கு படிக்க வரைய நாளில் அமெரிக்கர் வந்து இந்தியாவில் வந்து வடகில்லாத ஞானம் பெறுவது இந்திய ஆன்மீகம் அமெரிக்க ஞானமாக வெளிப்படும் இடம் அப்படிங்கிறாரு. உடல் வந்து உழைக்கிறது, உழைப்பால உயர்ந்த உத்தமர் உண்டு, உழைப்பு வந்து உயிர் வாழ உதவும், உயிரால் உழைப்பது வந்து ஊரை கூட்டி வாழ்வது, அது வியாபாரம், வீடு கட்ட சொத்து சம்பாதிக்க வியாபாரம் உதவும், அறிவும் உழைக்கும். நடைமுறைகளை அறிவாளியினுடைய ஆன்மீகம் வாழ்வின் அடிப்படை வித்து. இந்திய ஆன்மீகம் வந்து உலக சுபிட்சத்தின் உயர் நாடி. ஞானம் என்பது செயல்திறன், காரியத்தை முடிக்கும் திறமை, விஷயங்களை அறிந்து முடிக்கும் வழியை வகுக்கும் அறிவு, அவற்றை கடந்த ஒரு பிரச்சனையை ஆதியோடு அந்தமாய் அலசி மனம் அறியுமானால் உலகில் காரியம் முடியும் என்பது ஆன்மீக சட்டம். 20,000 அணு ஆயுதங்கள்லாம் அப்படி அழிக்கப்பட்டன. முதல் கூட்டம் போடுவதற்கு 10 நாள் முன்பு அது முடிந்துவிட்டால் ஆன்மீகம் அபரிமிதமாக புள்ளிட்டும் அப்படின்னு அப்பாங்க. ஒருமையில வாடி செல்வரை அண்டி வாழ்ந்த காலம் 1900 வரை. துறையை வந்து வாழ்வை வெறுத்து ஒதுக்கி காட்டில் தவம் புரிந்தாலும் அவனை தேடி அவனுக்கு வேண்டிய உணவு வரும். இருக்குமிடம் தேடி என் பசிக்கு உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் என்பது தவசியினுடைய பெரும் சொல். தவம் வந்து வாழ்க்கை விளக்கிய போதும் அது வந்து தவம் பெற்ற வலிமைங்கிறப்பான். பூரண யோகம் வந்து வாழ்வை வந்து புனிதமாக மாற்றியது. பகவான் வந்து குதிரை வந்தபோது புராணி வந்து பண உதவி செய்ய முன்வந்தாராம். இப்போதைய தேவை பூர்த்தி ஆகிறது, தற்சமயம் தேவையில்லை அப்படின்னு பகவான் சொன்னாராம். பகவான் வந்து பாரதியாரை பார்த்து இவர் வந்து மைனஸ்ல வாழ பிறந்தவர் அப்படின்னாராம். பகவானை சுற்றி முதல்ல 5 பேரும் அதுக்கு பின்னால் அவர் 15 பேரும் இருக்கிற போதுதான் அன்னை அவர்கள் வந்து சேர்ந்தாராம். சிறப்புஞ்சியிலும் கவனக்குறைவால் அழிச்சாட்டத்தால் தண்ணீர் பஞ்சம் வரும். பகவானுக்கு வந்து கஷ்டம் வந்ததுன்னா அது யோகத்தை ஏற்காத மற்றவரால் ஏற்பட்டது என்றாலும் சட்டம் சட்டமே. மிளகாவத்தில் சாப்பிட்ட மறுநாள் அவருக்கு 2000 ரூபாய் வந்ததுதான், அது உடனே செலவழிந்ததுதான். பணக்கஷ்டம் ஏற்பட்ட நாளில் அவருடைய புத்தகங்களில் பார்க்கும்போது 3000 ரூபாய் இருந்ததுதான். பணக்கஷ்ட நாளில் பகவான் இருந்த வீட்டினுடைய வாடகை வந்து 35 ரூபாய். இன்றைக்கு அந்த வீட்டு வாடகை வந்து 35,000 ரூபாய்ங்க. அதாவது பணக்கஷ்டம் வந்து பகவானுக்கு இல்லை. அறிவு அர்த்தமானார் வாழ்வை விட்டு விலகாவிட்டால் மோதிலால் போல் மனிதன் சம்பாதிப்பான்கிறார். 5 ரூபாயில எளியவன் ஒருவன் ஒரு மாதம் குடும்ப நடத்திய நாளில் ஒரு நாளில் வந்து 1,00,000 சம்பாதித்தார் மோதிலால் நேரு. இன்று வந்து அது போன்ற வக்கீல்களுக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 ரூபாய் 10,00,000 ரூபாய் பேசுகிறப்பா. அறிவின் உழைப்புக்கு 1,000 மடங்கு வலிமை உண்டு. டாம் பீட்டர்ஸ்க்கு வந்து 1990 $20,000 வந்து ஃபீஸ், இன்று வந்து $80,000 ஃபீஸ் தான். ஆத்மா வந்து அறிவை கடந்தது, அதன் உழைப்பு வந்து அற்புதங்களாக இருப்பான். அதாவது பகுத்தறிவை விட ஆன்மா அதிக சக்தியை வாய்ந்தது. இது வந்து வெளிப்படையான உண்மை. நம்ம செயல்படும் பொழுது இது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியறதில்லை. நம்ம வந்து பொதுவாக பகுத்தறிவை கொண்டுதான் செயல்படுவதாக நினைக்கிறோம். பகுத்தறிவை விட ஆன்மா வந்து அதிக சக்தியை வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனாலும் ஒரு செயலில் வந்து நம்ம இறங்கும்போது பகுத்தறிவை தான் நாம் சார்ந்திருக்கிறோம், வேறு வழியின்றி அதையே நாடுவதையே நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த சாதனையும் ஒன்று இருக்குமானால் அதை எண்ணி பார்த்தா 10 நிகழ்ச்சியில் ஒரு 9 நிகழ்ச்சி வந்து நம்முடைய முயற்சியாலோ அல்லது நம்முடைய திட்டத்தின் பலனாலோ நிகழ்ந்திருக்காது. நடந்து முடிந்த ஒரு நிகழ்ச்சியும் நமக்கு நம்முடைய முயற்சியால் கிடைத்த பலனாக தோன்றினாலும் அதை சற்று ஆராய்ந்து பார்த்தால் அது நெருக்கடியான நேரத்தில் தானாகவே நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றப்பா. இதெல்லாம் நம்முடைய அனுபவம் ஆனாலும் அதை நம்ம நம்ப முன்வர வேண்டும்ன்றது தான் அப்பாவுடைய குறிப்பு. மேலும் வந்து ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனம் செயல்படும் பொழுது அதை ஆராய்ந்தால் நம்முடைய அனுபவ அறிவில் அந்த வேலை சரி போய்விட்டது அல்லது பலன் வந்து தாமதமாக கிடைக்கிறதுன்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து மனத்தை நம்பாமலும் பகுத்தறவை நம்பாமலும் இருக்கும்பொழுதுதான் நமக்கு வந்து பலன்கள்லாம் ஏற்படுகின்றன. நம்ம வாழ்க்கையில வந்து இது சிறிய உண்மை, ஆனாலும் அதை நம்ம பார்க்கறதுக்கு தவறுகிறோம். சாதனைகள் வந்து பகுத்தறிவால் ஏற்பட்டது அல்ல, அது உள்ளறி மௌனத்தால் ஏற்பட்டது அப்படின்னு தெளிவாக தெரிகிறது. உண்மை என்னன்னாக்க மௌன சக்தி பலனை வந்து கொண்டு வருகிறது என்பதாகும். அது வந்து பகுத்தறிவால் அல்ல. மௌனம் என்பது ஆன்மா, ஆன்மா என்பது எப்பொழுதும் சாதிக்க உள்ளது, மனம் வந்து சாதிப்பதை எடுக்கும். ஆனால் மனம் என்பது நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய தலைசிறந்த ஒரு கருவியாகும். தானாக அது செயல்படும் பொழுது அது அழிக்கும் தன்மையை பெறுகிறது. அதே சமயம் அது ஆதியான ஆன்மாவிற்கு சரணமடைந்தால் பெரிய சிருஷ்டிக்குரிய ஒரு கருவியாக மாறும். மனத்தை நம்புவதோ நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவதோ நம்முடைய திட்டத்தை வெளியிடுவதோ இல்லாமல், அதே மாதிரி திறமையும் நம்பாம நம்ம வேலை செஞ்சா நம்ம காரியங்கள்லாம் அழிக்கும். நம் உள்ளுடைய ஆத்மா வந்து ஒப்புதல் அடைத்து அது மனத்தினுடைய முடிவுகளுக்கு ஆன்மா சமயத்தால் நம்முடைய கருத்துக்களை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவும் திட்டமிடுதல் வந்து செயலுக்க முடியதாகவும் இருக்கின்றார். ஆனால் பகுத்துறவை அப்பான தொடங்கி மூணு பாயிண்ட் சொல்றார். பகுத்துறவை கைவிட்டால் நீ ஆன்மாவை அடைவாய், ரெண்டு பகுத்துறவை கைவிடும் பொழுது நீ மௌனத்தை அடைகிறாய், மூன்று அழியாத உண்மையான சக்தி ஆன்மாவின் இருப்பிடங்கிறார். அது ஆன்மா என்பது எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும் அப்படிங்கிறார். ஆன்மீகம் வந்து பிடித்து வாழ்வை ஏற்றால் ஒருவர் வருமானம் ஊரையே பாதுகாக்கும். எஜுகேஷன் வந்து இத யோகா ஆஃப் சொசைட்டி அப்படிங்கிறார். கல்வி வந்து சமூகத்தினுடைய யோகங்கிறார். இந்த கல்வியை நாடும் பள்ளிகள் வந்து ஆயிரக்கணக்காக சம்பாதிக்கவில்லை, கோடிக்கணக்காக சம்பாதிக்கிறார்கள். நல்ல சிறிய பள்ளிகளில் 100 மாணவர்கள் இருந்தால் நியாயமான முறையில் அந்த பள்ளி அந்த சாகரருக்கு 10 கோடி பணம் விட்டுமா? இது வந்து ஆன்மீகம் பெற்ற திறன். இது வந்து கல்வித்துறையில் வெளிப்படுகிறது. எல்லா துறைகளிலுமே ஆன்மீகம் வந்து செல்வமாகவும் பிரபலமாகவும் விருதாகவும் விழிப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் முனைந்து விரைந்து எழுவதுதான் இந்தியாங்கிறார். இந்தியா நிலது ஆன்மீகம், ஆன்மீகம் என்றால் இந்தியாங்கிறார். அதாவது ஆன்மீகம் வந்து விழித்த வாழ்க்கை ஏற்றால் ஒருவருடைய வருமானம் ஊரையே பாதுகாக்கும். அதாவது ஆன்மீகம் வெளிப்பட்டால் ஐஸ்வர்யம். சரி, பிஎன்பி யாருக்கா ஆன்மீகம் வெளிப்பட்டதா? ஆன்மீகம் அப்படின்னு என்ன முதல்ல பார்த்தோம். ஆன்மீகம் என்பது நம்மள் உள்ள இறை ஆசை வெளிக்கொண்டிருப்பது. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றப்பா, உடல் வந்து இறைவனை ஏற்பது நன்றி ஏற்றல். அப்படி இறைவனை ஏற்கும்போது புல்லரித்தா அது முழுவதும் இனிமையாக ஏற்படுது. இதுவரை நடந்த எல்லா சம்பவத்திற்கும் நம்ம வந்து நன்றி கூறினோம்னா அது வந்து ஒரு பெரிய எதிர்காலத்தை நமக்கு அளிக்கின்ற. அது நன்றி அப்படிங்கிறது நம்முள் உள்ள இறைவன் அருள் வழிவரும் இறைவனை தொடுவது. அப்போ நன்றி கூறும்போது இந்த இறைவன் வழிவருகிறான். அப்போ ஆன்மா வழிபடாது, அதான் ஆன்மா வழிபடுவது ஆன்மீகம் வழிபடும் சொல்லலாம். இப்போ இந்த பிஎன்பியில் என்ன யார் பண்ணுறாங்க? அந்த மாதிரி இந்தியாவுக்கு நம்ம கண்டுபிடித்து எல்லா சர்வுகளையும் செய்தது டார்ச்சி தான். எலிசபெத்துக்கு தெரிஞ்ச உடனே டார்ச்சிக்கு நன்றி கோர வந்துகிறாள். அந்த பெண் டார்ச்சியை பார்க்கும் பொழுது, டார்ச்சி நான் மிகவும் சுயநலமானவள், என்னுடைய உணர்வுகளுக்கெல்லாம் வடிகாட்டட உன்னுடைய உணர்வுகளை நான் எவ்வளவு காயப்படுத்த போறேன்னு தெரியல, நீ என் சகோதரிக்கு பதிவு செய்த நாளிலிருந்தே உனக்கு நன்றி கோரணும்னு நினைக்கிறேன், இது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தாருக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய சார்பிலும் நான் உனக்கு நன்றி கோரணும் அப்படின்னு நன்றியை கூறுறான். இப்போ இங்கே எப்படி ஆன்மீகம் வழிபட்டிருந்தா இதுக்கு பின்னால் வந்து அவளுக்கு டார்ச்சியை அவளுக்கு கணவனாக கிடைக்கிறது. அதாவது ஆன்மீகம் வழிபட்டால் உயர்ந்தது நடக்கும். இந்திய மண்ணில் ஆன்மீகம் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அந்நிய நாட்டாரையும் பிற நாடுகளையும் வந்து உயர்வடை செய்யுதுன்னு பார்த்தோம். பொதுவாக வந்து மனிதன் வந்து வாழ்வுக்கு கட்டுப்பட்டவன், வாழ்வை வந்து எதிர்த்தோ அல்லது மறுத்தோ அவனால் தள்ள முடியாது. ஆனால் ஆன்மா வந்து வாழ்க்கையில வெளிப்பட்டா வாழ்வு வந்து அந்த ஆன்மாவை கட்டுப்பட்டு அவனுக்கு வந்து வெற்றியைத்தான் கொடுக்கும். அதாவது வாழ்வு வந்து மனிதனுக்கு கட்டுப்படும் அப்படின்னா மனிதன் வந்து எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும். அதாவது நினைத்ததெல்லாம் நடக்கும். வாழ்வுல ஆன்மா வெளிப்பட்டால் உள்ளுறை திறமைகள் அனைத்தும் நிறைய பெறும், வெளியில் உள்ள அனைத்தும் ஆதரவு அளித்தும் செயல்படுற வெற்றி மட்டுமே கொண்டு தோல்விக்கு வந்து வழியே இல்லை, வெற்றி குறைவதற்கும் வழி இல்லைங்கிறப்பா. ஆனா அது எப்படி சாதிக்கலாம், அதுக்கு எதாவது வழிமுறைகள் இருக்க ஆரங்கன்னா, ஒன்று வந்து பூரண சமர்ப்பணம், ரெண்டு திருவுரு மாற்றம், மூன்று வந்து 7 நாள் முதல் 10 நாள் வரை ஜீவன் எழுந்து அன்னையை இடைவிடாத அழைக்க வேண்டும். சரி, இந்த சொன்னமே இந்த ஏதாவது ஒன்றை வந்து பிஎன்பி யாராவது ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா, அப்பா என்ன சொல்றாருன்னா, மாற்றம் நல்லதாக இருந்தால் முன்னேற்றம், தவறாக இருந்தால் அழிவு. இந்த பகவான் குருவது திருவுரு மாற்றம், இது வந்து மலர்ந்த ஜீவியத்தில் அப்பா இருக்க. தலைகீழ் மாற்றத்தில் 8 நிலைகள் உள்ளனமா, தாதிக்கு இந்த 8 வித மாற்றங்களும் ஏற்பட்டு திருவுரு மாற்றம் அடைஞ்சதுனால அவனுக்கு என்ன ஆன்மீக பரிசு கிடைச்சது அப்படின்னாக்க, யாரை மணந்து கொண்டாலும் மணந்து கொள்வேன், உன்னை மணக்க மாட்டேன்னு சொன்ன எலிசபெத் வந்து பின்னால மனைவியாக இருக்கிறான். அதே மாதிரி எலிசபெத்துக்கும் 8 வித மாற்றங்கள் ஏற்பட்டு திருவுரு மாற்றம் அடைந்து அவளுக்கு என்ன அளித்தது ஆன்மீகம்னா, பெம்பர்லிக்கு எஜமானியாரா, 50 பவுன் வருமானம் உள்ள எலிசபெத்துக்கு, 10,000 பவுன்ஸ் வருமானம் உள்ள தாசி வந்து கணவனாக கிடைக்கணும். அதாவது 200 மடங்கு அதிகம் அவருடைய சொத்து. இந்த 8 வித மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத அப்பா வந்து மலர்ந்த ஜீவியத்தில் ஜனவரி 2010 இதழில் விளக்கமாக இருக்கார். அப்பா என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுக்கு வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஆன்மீக பயன் பெறுகிறார். ஆனால் எப்பொழுது வெளிப்படும் அப்படிங்கிறது அவர் அவருடைய குணத்தை பொறுத்தது. ராஜஸ்தானில் 7 வருஷம் இருந்தவர், 10 வயதில் தாய்நாடான அமெரிக்காவுக்கு திரும்பி போய் திருமணம் செய்து பேரன் பத்திகள்லாம் பெற்று 88 வயதில் இந்தியாவில் ஆன்மீக வாழ்வு வாழும் ஒரு பெண்மணியின் தகப்பனாரை வந்து 90 வயதில் சந்தித்தாராம். இருவரும் இணைபிரியா இது துருவங்களாகினர். இதுவரை நாங்கள் அறியாத பேர் ஆனந்தம் கடந்த 3 ஆண்டுகளாக இடைவிடாது நாங்கள் அனுபவிக்கிறோம். மனம் ஏராளமான முதியோர் வாழ்வு, வி ஆர் இன் ஹெவன், சூப்பர் ஹெவன் ஆல் த டைம் அப்படின்னாலும் சந்தோஷம் பொங்கி 70-88 வயது வரை ஒரு அறியாத அனுபவம். உலகெங்கும் பிரயாணம் செய்யும் உடல் நலம், உலக இன்பம் வழிய பெறும் உள்ள நலம், மனித வாழ்வு, ஆண் பெண் உறவு இந்த அளவு இனிக்கும் என்ன 88 வயது வரை 90 வயது வரை கேள்விப்பட்டதே இல்லையா. அதாவது இது இந்தியாவில் அந்த பெண்மணி 7 ஆண்டு இருந்ததுடைய பலன். அவர் வந்து 2 முறை இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். அந்த பெண் வந்து ஆன்மீக சூழலில் இந்தியாவில் 42 ஆண்டுகளாக இருப்பதால் ஏற்பட்ட வாழ்வினுடைய பலன் அப்படின்னு அப்பா இந்த கட்டுரையை முடிக்கிறார். இந்த நம்ம கட்டுரையை பார்த்தோம். இந்த கட்டுரையில் ஆன்மா அப்படி வெளிப்படுது, ஆன்மீகம்னா என்ன, நல்ல உதாரணங்களோட அப்பா விளக்கியிருக்கார். அன்னை அன்பர் எல்லோரும் இந்த கருத்துக்களை வந்து மனதில் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற முயற்சித்தால் கண்டிப்பாக வாழ்வு மனதும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். இதே மாதிரி இந்த கட்டுரையை எழுதி கொடுத்த அப்பா அவர்களுக்கும், இந்த வெப் கான்ஃபரன்ஸில் பேச வாய்ப்பு எடுத்த திரு அசோகன்சான் அவர்களுக்கும், இந்த வெப் கான்ஃபரன்ஸ் நடத்தி கொடுத்த எம்எஸ்எஸ் சொசைட்டி அன்னை அன்பர்களுக்கும், இந்த 51 வந்து பேச வாய்ப்பளித்த மற்ற எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த திருமதி அன்று பாலசுப்ரமணியம் சார் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருந்த அனைத்து அன்னை அன்பர்களுக்கும் நன்றி, வணக்கம்.
நம்மளுக்கு இன்னைக்கு இந்த ஸ்பீச் வந்த திரு நாகராஜன் அவர்களுக்கு நன்றி. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட ஸ்பீச் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் நன்றி.